கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம புரோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தல் 15:4 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 15.
பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகிலே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையிலே தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள்.
போதும். இப்பொழுது நம்ம இன்னைக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு விக்டரி டே, வெற்றியின் நாள் என்ற தலைப்பில் நம்ம செய்தியை பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது வாசிக்கப்பட்ட அந்த வேத வசனத்திலே ஒரு வெற்றியை நாம் இங்கே காண்கிறோம். இந்த வெற்றிக்கு பின்பதாக அவர்களுடைய ஒரு அதை எப்படி செலிபிரேட் பண்ணுகிறாங்க அப்படின்றதையும் நம்ம காண்கிறோம். முதல் 2 வசனங்களை, 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது மிருகத்துக்கும் அதன் சொருபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள். இது அந்த அப்கமிங் காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த 144,000 பேர் வந்து அந்த மிருகத்தின் முத்திரையை தரிக்காதபடிக்கு அவர் எப்படி வெற்றி கொள்வார்கள் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றிக்கு பின்னதாக ஒரு ஜெய கீதத்தை அவர்கள் அங்கே பாடுகிறார்கள். அங்கு எல்லா வெற்றிக்கும் பின்னதாக ஒரு பாடல் அங்கே இருக்கிறது என்று பார்க்கிறோம். முதலாவது வெற்றி என்று பார்க்கும் பொழுது எனிமியை வந்து நாம் வந்து அது டிஃபீட் பண்ணுகிறது, அது வெற்றியாக இருக்கிறது. அந்த வெற்றிக்கு பின்னதாக ஒரு பாடலை நாம் வந்து பாடுகிறோம் என்று பார்க்க, ஒவ்வொரு பைபிளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னதாகவும் ஒரு பாடல் அங்கே பாடப்படுகிறது. கர்த்தர் அங்கே வெற்றி கொடுக்கும் பொழுது அந்த வெற்றியானது கர்த்தர் கொடுத்தபடினால அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை வந்து அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாக அந்த பாடலாக இருக்க, சிங்கிங் த சாங் ஆஃப் பிரைஸ் டு ஆல்மைட்டி காட், ஹல்லேலூயா. எப்பொழுதுமே வெற்றி யார் தருகிறது? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து வெற்றி வருகிறது. இப்பொழுது நம்ம வாசிக்கப்பட்ட அந்த வேத வசனத்திலே ஒரு வெற்றியை நம்ம பார்க்கிறோம். அந்த வெற்றிக்கு பின்னதாக அவர்கள் வந்து தேவனை வந்து அவர்கள் ஆராதித்த ஒரு பாடலை பாடுகிறதை, போற்றி ஒரு பாடலை பாடுகிறதை நம்ம காண்கிறோம். அதே போல ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னதாகவும் ஒவ்வொரு பாடலை பாடுகிறார்கள். அதே போல என்ன உலகமானது இப்பொழுது எப்படி காணப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது முழுவதும் வார் நிறைந்ததாக இருக்கிறது. எப்பொழுதுமே போர் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. முதலாவதாக ஆபேல் அங்கே கொலை செய்யப்பட்டான். அவனுடைய முதல் ஹியூமன் பிளட் அங்கே சிந்தப்பட்டது வந்து ஆபேலுடைய ரத்தமாக இருக்கிறது. அந்த நாள் முதற்கொண்டு இந்த உலகமானது மனிதனுடைய ரத்தத்தினால் அது தோய்க்கப்பட்டதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். த ஃபர்ஸ்ட் பிளட், ஃபர்ஸ்ட் ஹியூமன் பிளட் டு ஸ்ட்ரைக் த எர்த் வாஸ் ஏபெல், அது ஆபேலுடைய ரத்தமாக இருக்கிறது. அங்கே ஆபேலுடைய ரத்தம் அது சிந்தப்பட்ட நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்கே வந்து வார் நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கே மரணமானது வந்து கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய ரத்தமானது சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறதை நம்ம வந்து காண்கிறோம். முதலாவது ஆபேல் வந்து அங்கே கொலை செய்யப்படுவதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அது வந்து பொறாமையாக இருக்கிறது. காயினுடைய அங்க பொறாமையினாலே அங்க ஒரு கொலை வந்து நடக்கிறது. அது அந்த அவனுடைய ரெண்டு பேரும் பலி செலுத்துகிறதை நமக்கு ஆதியாகமம் 4:3-5 வரை வாசிக்கும் பொழுது அங்கே காயினும் ஆபேலும் அங்கே பலி செலுத்துவதை நாம் காண்கிறோம். அந்த பலி செலுத்தும் பொழுது காயின் என்ன செய்கிறான்? நிலத்தின் கனிகளை அவன் வந்து பலி செலுத்துகிறான். ஆனா ஆபேலுடைய பலி என்னவா இருக்கிறது? அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து அவன் பலி செலுத்துகிறான் என்று பார்க்கிற. எதனாலே அவன் அதை செய்தான்? எபிரேயர் 11:4 வாசிப்போம்.
விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான்.
விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஆபேல் வந்து ஒரு மேன்மையான பலியை செலுத்தினான். அவனுக்கு அந்த ரெவலேஷன் இருந்தது. பாவம் ரத்தத்தினால் ஆன பாவம் என்பதால் அது ரத்தத்தினாலே தான் அந்த பலியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் பலி செலுத்தினான். இப்பொழுது ரெண்டு பேருமே பலி செலுத்தும் போது என்ன செய்கிறார்கள்? ரெண்டு பேருமே தேவனிடத்தில் தயையை அவர் தயவு நாடுகிறார்கள். The two boys trying to find favor with God. அவங்க ரெண்டு பேருமே வந்து தேவனிடத்திலிருந்து தயவை எதிர்பார்க்கிறார்கள். அது என்னவென்றால் அவங்களிருந்து இழந்து போன அந்த லைஃபை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அதில் அந்த ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நித்தியமானவர்களாக தான் சிருஷ்டித்தார். அவளுக்கு மரணத்தை முதலாவதாக அவர் கொண்டு வரவில்லை. மரணம் என்ற பிரமாணம் அப்பொழுது கொடுக்கப்படவில்லை. ஏவாள் அங்கு மீறுதலுக்கு உட்படும் பொழுது அப்பொழுதுதான் அங்கு வந்து மரணம் வந்தது என்று பார்க்கிறோம். அந்த இழந்து போன அந்த லைஃபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ரெண்டு பேருமே வந்து பலி செலுத்துகிறார்கள். தேவனிடத்தில் தயவு பெறும்படியாக அந்த பலியை செலுத்தும் பொழுது காயினுக்கு அந்த விசுவாசமானது இல்லை, அந்த ஃபெய்த் இல்லை. ஆனால் ஆபேலுக்கு அந்த ஃபெய்த் இருந்தபடினால அவன் வந்து ஒரு காயினை காற்றும் மேலான பலியை அவன் செலுத்தினான். God accepted only the innocent blood. அவன் செலுத்திய அந்த பலியை தான் கர்த்தர் அக்செப்ட் பண்ணாரே தவிர காயினுடைய பலியை வந்து அவர் அங்கீகரிக்கவில்லை என்று பார்க்கிறோம். God come on the basis of the shed blood. கர்த்தர் எப்பொழுதுமே வந்து சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழே தான் வந்து மனுஷனை வந்து அவர் வந்து சேர்த்துக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். மனுஷன் வந்து என்னது அந்த ரத்தத்தின் அவருடைய ரத்தத்தின் கீழே வர வேண்டும் என்ற ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உலகத்திலே மனுஷனாக வந்து அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தும் பொழுது அதுதான் வழியாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய வழியில வருவதற்கு அந்த சிந்தப்பட்ட ரத்தம் அது ஒரு வழியாக இருக்கிறது. அதன் மூலமாக தான் ஒவ்வொரு மனுஷனும் வந்து தேவனிடத்திலே பிரவேசிக்க முடியும். அதுதான் அது ஒரே வழி வந்து அந்த ஷெட் பிளட் தான் இருக்கிறது. ஆனா மனுஷன் இன்னைக்கு என்ன பண்ணுறான், தனக்கு வந்து சொந்தமான ஒரு ஒரு வழியை அவன் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான். காயின் பார்க்கும் பொழுது அவன் வந்து தனக்கு என்ன மனசுல தோன்றுச்சோ அதன்படி அவன் வந்து ஒரு டெக்கரேட் பண்ணி ஒரு காய்கறிகளை பழங்களை கொண்டு வந்து அவனுடைய பலிபீடத்தை அலங்கரித்து அவனுடைய இன்டலெக்சுவல் நாலேஜ் படி அவன் ஒரு பலி செலுத்தும் பொழுது அதை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் அவனுக்கு வந்து அந்த ரெவலேஷன் இல்லை, அவனுக்கு வந்து அந்த வே கரெக்டான வே படி அவனுடைய பலி அங்கன இல்லை என்று பார்க்கிறான். அவன் அதே போலதான் இப்பொழுது இருக்கிற மற்ற ஆர்கனைசேஷன்ஸை உருவாக்கிறார்கள். இப்பொழுது இருக்க மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்க, மேன் வான்ஸ் டு லுக் அட் இன் ஹிஸ் ஓன் வே, அவனுடைய வழியின்படி போக வேண்டும் என்று நினைக்கிறான். அதனால தான் இன்னைக்கு அநேக ஆர்கனைசேஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. சிஎஸ்ஐ ஏஜி சர்ச், இன்னும் இன்னும் இசிஐ டிபிஎம்னு சொல்லி ஏக 900 மேற்பட்ட ஸ்தாபனங்களை மனுஷன் இன்னைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறான். அது மனுஷனுடைய அது வந்து சொந்த வழியாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வழி என்னது, நமக்கு பதிலாக அங்கு சிந்தப்பட்ட அந்த ரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வி ஒன்லி நீட் டு லுக் அட் ஒன் திங், நம்ம ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும். தட்ஸ் அவர் சப்ஸ்டிடியூட். நம்மளுடைய பதிலாக அங்கு செலுத்தப்பட்டது யாரு, அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறது. சப்ஸ்டிடியூட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக அவர் அங்கு கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். அவரை தான் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம். தேர் இஸ் ஒன்லி ஒன் காட், ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார். அவர் தான் நமக்காக என்ன பண்ணார், வானத்திலிருந்து மனுஷனாக இறங்கி வந்து அங்கே கல்வாரி சிலுவையிலே நமக்காக வந்து அங்கு அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். நாம் அவரை தான் நோக்கி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நினைக்கிற என்ன பண்றாங்க, மூன்று கடவுளை எதுன்னு பார்க்கிறாங்க. அவங்க வந்து 3 gods பார்க்கும் பொழுது அங்க தவறான ஒரு காரியத்தை காண்கிறார்கள். அது வந்து முற்றிலும் ஒரு தவறானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன பண்ண, ஒரு ஒரே ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த ஒரே தேவன் தான் வந்து கல்வாரியிலே வந்து மரித்தார். நாம் அவரை தான் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அந்த ரத்தத்தின் கீழே தான் நம்ம வந்து வர வேண்டும் என்று பார்க்கிறோங்க. காட் வந்து பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே வந்து இந்த ஒட்டுமொத்த எல்லாரும் மேலேயும் வந்து உலகத்தில் இருக்க ஹியூமன் ரேஸ் எல்லாத்துக்கு மேலேயும் அவர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறார். அவர் ரத்தமானது சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தின் கீழே வருகிறவர்களுக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பு இருக்கிறது. அதன் கீழே வந்து ஜனங்கள் வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இன்னைக்கு அநேக ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள், தங்களுக்கு சுயமாக தோன்றுகிற வழியில் இன்னைக்கு அநேக ஆர்கனைசேஷன்ஸை கிரியேட் பண்ணிக்கொண்டு அதுக்கு கர்த்தருடைய நியமித்த வழிக்கு புறம்பான வழியை அவர்கள் வந்து தெரிந்து கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். உலகத்திலே வரும்பொழுது அவர் வந்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டு குட்டியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். யோவான் 1:29 வாசிப்போம்.
மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி.
அவர் தான் அந்த தேவாட்டு குட்டியாக இருக்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த ஹோல் ஹியூமன் ரேஸ். அவர் ஒட்டுமொத்த எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அங்கே மறிக்கும் பொழுது அங்கே அவருடைய அந்த மரணத்தில் எல்லாமே வந்து அடங்கி இருக்கிறது என்று பார்க்கிறோம். The whole sin problem is settled right there in that one innocent substitute. Hallelujah. அந்த ஒரே ஒரு innocent blood ஆனது அங்கே சிந்தப்படும் பொழுது எல்லா பாவமும் வந்து அதிலே வந்து செட்டில்ட் ஆகிவிட்டது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கல்வாரியை நோக்கி பார்க்க வேண்டும். Hallelujah. Look to the Calvary. Amen. கல்வாரியை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் நமக்கு வந்து எல்லாவற்றையும் சம்பாதித்திருக்கிறார். அங்கே நமக்கு வெற்றியை அவர் சம்பாதித்திருக்கிறார். நமக்கு அங்கே சால்வேஷனை சம்பாதித்திருக்கிறார். நமக்கு ஹீலிங் ப்ராஸ்பரிட்டி எல்லாமே அங்கே சம்பாதித்திருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னது? அந்த கல்வாரியை நோக்கி பார்க்க வேண்டும். மனுஷனுக்கு வந்து செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, அதை நாம் வந்து தெரிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறேன். ஒரு யங் லேடியை குறித்து சொல்லுகிறார். அந்த யங் லேடி வந்து பார்க்கும்பொழுது இப்ப 23 வயது பெண்ணாக இருக்கிறார்கள். ஒரு பெண்டகோஸ்டல் மினிஸ்டரோட டாக்டராக இருக்கிறார்கள். அந்த பெண் வந்து 12 வயதாக இருக்கும் பொழுது ஒரு ஹார்ட் ட்ரபிள்னால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்க 15 வயசுக்குள்ள நீங்க வந்து 15 வயசு நீங்க தாண்ட முடியாது, 15 வயதுக்குள்ளே நீங்கள் மறித்து போவீர்கள் என்று சொல்லும்பொழுது இப்போ பிரணாம் வந்து அங்கே ஜபம் செய்கிறார். அந்த பெண்ணுக்காக ஜபம் செய்யும் பொழுது தஸ் சே த லார்ட் யூ ஆர் ஹீல்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறதாவது உனக்கு சுகம் கிடைத்தாயிற்று என்று சொல்லும் பொழுது ஷி நெவர் ஈவன் ஃபெல்ட் எ ஹார்ட் ட்ரபிள் எவர். அவள் வந்து என்னது, இப்பொழுது 23 வயதாகிடுத்து, அது வரைக்கும் அவளுக்கு எந்த விதமான ஹார்ட் ட்ரபிளுமே வரல, ஆனால் இப்பொழுது வேறு விதமான ஒரு ட்ரபிள் அவளுக்கு வந்திருக்கிறது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹார்ட் ட்ரபிள், இட் வாஸ் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் ட்ரபிள் ஆகியிருக்கிறார். அது என்னது, கர்த்தருடைய வார்த்தையில இருந்த அந்த பெண் என்னது இப்பொழுது பேக் ஸ்லைடிங் ஆகியிருக்கிறாள். வார்த்தையை விட்டு பின்வாங்கி போகும்பொழுது என்ன நடக்கிறது? அங்கே வந்து அவளை வந்து எப்படி பாதிக்கப்படுகிறாள் என்று பார்ப்போம். அவள் வந்து என்ன பண்ணுகிறாள், ஒரு வாலிபனை அவள் விருப்பப்படுகிறாள். அந்த வாலிபன் என்ன செய்கிறான் என்றால், வேறு ஒரு பெண்ணை வந்து அவன் விவாகம் செய்கிறான். செய்த பின்பு அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இது வந்து என்னுடைய ஃபாதர் வந்து எடுத்த டிசிஷன், என்னை வந்து இதில் வந்து கட்டாயப்படுத்தி என்னை மேரேஜ் பண்ணிட்டாங்க, ஆனாலும் நான் வந்து இன்னும் முன்னதான் நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த பெண் அதை விசுவாசிக்கிறாள், அதை நம்புகிறாள். அவளும் அதை அவனை வந்து அவனை நேசிக்கிறாள். இதனால என்னது, ஒரு மைண்ட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டு இப்பொழுது அவளுடைய மனநிலையானது பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது அந்த பெண் வந்து மனநிலை வந்து பாதிக்கப்பட்டு காணப்படும் பொழுது ரொம்ப ஒரு டிப்ரெஸ்ட் ஒரு ஸ்டேட்ல ஒரு கண்டிஷன்ல இருக்கிறாள். இப்பொழுது மறுபடியும் வந்து சொல்றேன், பிரன்ஹம் அங்கே போகும் பொழுது இந்த காரியத்தை கேட்டு அவர் சொல்கிறது என்னவென்றால், ஹி ஃபெயில் டு ஹாவ் த ரைட் கைண்ட் ஆஃப் லவ் ஃபார் யூ என்று சொல்லுகிறார். அவன் வந்து உன்னை வந்து சரியாக வந்து உன்னை நேசிப்பதிலே அவன் வந்து தவறிவிட்டான். அவனுடைய நேசம் வந்து பொய்யானதாக இருக்கிறது. இட்ஸ் எ நான் சென்ஸ் என்று சொல்கிறார். இது நீ அதை விசுவாசிப்பது வந்து ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்கிறது. லிசன் டு மீ, நான் சொல்லுகிறதை கேள் என்று சொல்லி Look to the Calvary. Hallelujah. நீ கல்வாரியை நோக்கி பார் என்று சொல்லும் பொழுது அவள் அது என்ன சொல்கிறார், That's the only way back. Hallelujah. அது ஒன்னே ஒன்னுதான். நீ கல்வாரியை நோக்கி பார்த்தால் அது ஒரே ஒரு காரியம் தான் ஒன்னது, உன்னை மறுபடியும் வந்து பழைய மனுஷாக உன்னை மாற்றுவது, உன்னை வந்து பேக் டு நார்மலாக உன்னை மாற்றுவது அந்த கல்வாரியால் அது மட்டும்தான் முடியும் என்று சொல்கிறார். ஆமென். எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. நம்ம வந்து பேக் ஸ்லைடிங் போகும்பொழுது, வார்த்தை விட்டு பின்வாங்கி போகும்பொழுது, வார்த்தையில இல்லாமல் போகும்பொழுது என்ன நடக்கிறது? நமக்கு வந்து சில குழப்பங்கள் வருகிறது, வஞ்சிக்கப்படுகிறார்கள், இந்த மாதிரி அநேக காரியங்கள் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னது? கல்வாரியை நோக்கி பார்க்க வேண்டும். என்ன ப்ராப்ளம்ஸ்னாலும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னது? கல்வாரியை நோக்கி பார்க்கும் பொழுது அது என்ன பண்ணது, நம்மளை வந்து பழைய நிலைமைக்கு அது நம்மளை கொண்டு வருது, நம்மளை வந்து ஒரு பொது மனுஷனாக அது மாற்றுகிறதா இருக்கிறது. தட்ஸ் த thing that God wants us to come back to. Hallelujah. Adhe dhaan kartar edhirpaarkiraar. Oru manushan vandu kalvariyai edhirpaaga nokki paarkka vendum, Christ-ai nokki paarkka vendum endru dhaan தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கிறது. மனுஷன் வந்து என்னது, இன்னொரு மனுஷனை நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய லைஃப்ல பார்க்கும்போது ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும், ஏகப்பட்ட குறைகள் இருக்கும். எவ்வளோ ஒரு மனுஷனை நோக்கி பார்ப்பதை காட்டிலும் நம்ம செய்ய வேண்டியது கிறைஸ்டை தான் நோக்கி பார்க்கணும். மனுஷனை வந்து கைவிட்டு விடுவான், மனுஷன் வந்து அவனால ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனா கர்த்தர் வந்து அவர் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவரால் மாத்திரமே நம்ம வந்து எல்லாம் என்ன ப்ராப்ளம்ஸ்ல இருந்தாலும் நம்மளை டெலிவர் பண்ணுவது அவர் ஒருவரால் மாத்திரமே முடியும் என்று பார்க்கிறோம். நாம எப்படி இருக்கிறோம்? ஒரு மனுஷன் ஆனது எப்படி இருக்கிறான் என்றால், அவன் ஒரு களி மண்ணாக இருக்கிறான். இங்க பிரன்ஹம் என்ன சொல்லிறான், வாட் ஆர் வி volcanic ash with life in it. Volcanic ash என்னது? எரிமலை சாம்பலா இருக்கிறீர்கள், அதுல ஒரு ஜீவனானது உங்களுக்கு இல்ல இருக்கிறது. இந்த ஜீவன் இல்லை என்றால் நீங்கள் வெறும் சாம்பல் தான், உங்களுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லும் பொழுது, அப்படியாப்பட்ட ஒரு ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனுஷன் வந்து அங்க மதிக்கப்படுகிறான். அவர் ஜீவன் இல்லை என்றால் அவன் வந்து சாம்பலுக்கு வந்து அவன் சாம்பலை போல் தான் மதிக்கப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, But God put eternal life in us and then we become subjects of God. Hallelujah. அவர் நமக்கு eternal life நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம வந்து தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். Hallelujah. அந்த word நமக்குள்ள இல்லை என்றால், அந்த eternal life நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், நாம வந்து ஒரு மனுஷனாக பிறந்து சாம்பல்லையே நம்ம போக வேண்டியதா இருக்கிறது. அதன் பின்பு பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய லைஃப் ஆனது ஒஸ்டாக மாறுகிறது. ஆனா நமக்கு வந்து எட்டர்னல் லைஃப் இருக்கும் பொழுது, இது வந்து கர்த்தருடைய பிரதிநிதிகளாக நாம இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு விக்டரி டே ஒன் உண்டு. ஹல்லேலூயா. அந்த விக்டரி டே வந்து அது நமக்கு ஒரு ப்ரீஷியஸ் டேவாக இருக்கிறது. அந்த டேவை தான் வந்து நாம எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? காயின் இங்க என்ன செய்தான்? காயினுக்கு வந்து அங்கு ஒப்பு கொடுப்பதற்கு மனசு இல்லை. உண்மையானது தெரியும் பொழுது அவனுக்கு அது ஒப்பு கொடுக்கவோ மனம் திரும்ப மனசு வராதபடிக்கு அவன் வந்து பொறாமை பிடித்தவனாக மாறுகிறான். பொறாமை பிடித்தவனாக மாறி அங்கே ஆபேலை வந்து கொலை செய்ய வேண்டும். He tries to wipe him out of the way. அவனை முற்றிலுமாக அவனை வந்து நிர்மூலமாக்கி விட வேண்டும், அவனை வந்து அழித்து விட வேண்டும், இவனை கொலை செய்து விட வேண்டும் என்ற அந்த கொலை பாதகத்தின் ஆவி வந்து அவனுக்குள்ளே வருகிறதை காண்பிறோம். அதுக்கு வந்து என்னது முதலாவது காரணம் யாரு? ஏவாள் தான் காரணமாக இருக்கிறாள். தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தையை அவளை வந்து அங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்காதபடிக்கு சாத்தானுடைய வார்த்தையினாலே அவள் இங்க வஞ்சிக்கப்பட்டு போனதுனால ஏற்பட்ட அந்த முதல் பாவம் வந்து இப்ப என்ன பண்ணுகிறது, அங்க ஒரு கொலை செய்யும்படியாக செய்கிறது. அதனால அவளுக்கு என்னது ஒரு டூ ஐடியாஸ் அங்க கிடைக்கிற, ஒன்னு காடோட பிளான் இருக்கிறது, காட் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். அதே போல சாத்தான் வந்து பார்க்கும் பொழுது அவன் ஒரு விதமான ஒரு வார்த்தையை மாற்றி சொல்லுகிறான். டூ ஐடியாஸ் அங்க இருக்கிறது. அவள் எதை சூஸ் பண்ண வேண்டும்? கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை சூஸ் பண்ணாதபடிக்கு அவள் வந்து அங்க வஞ்சிக்கப்பட்டு போனாள்னு பாக்குறேன். இப்ப அதே போல இன்னைக்கு நமக்கு டூ ஐடியாஸ் இருக்கிறது. யூ சீ டூ ஐடியாஸ். அதுல என்ன பார்க்க வேண்டும்? நமக்கு சுயமாய் தோன்றுகிற ஐடியா ஒண்ணு உண்டு, அது வந்து மனுஷீகத்தின் படி நமக்கு கிடைக்கிறது, நம்மளோட இன்டலெக்சுவல் நாலேஜ் படி வருகிறது. அது வந்து அதன்படி போகும் பொழுது நம்ம தோல்வியை சந்திக்க வேண்டும். ஆனால் வந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா. எவ்வளவு என்ன காரியம் நம்ம செய்தாலுமே வந்து டூ ஐடியாஸ் அங்க இருக்கிறதை காண்கிறோம். முதலாவது வந்து நம்மளுடைய இன்டலெக்சுவல் ஐடியா, இன்னொன்று வந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதன்படி நாம என்ன செய்ய வேண்டும் என்றதை பார்க்க வேண்டும். ஈவில் வந்து ஈவ் வந்து பார்க்கும் பொழுது அங்க ஒரு ஈவில் திங் அவள் செய்து விட்டால் அங்க சாட்டனுடைய வார்த்தையை அவள் வந்து அவள் அங்க வஞ்சிக்கப்படும் பொழுது அங்க அங்க ஒரு பாவமானது அங்கு வருகிறது, அங்க மரணம் வருகிறதை காண்கிறோம். அதனால மனுஷனுக்கு வந்து ஒரு ஐடியா தோன்றும் பொழுது எப்பொழுதுமே என்ன காரியம் செய்தாலும் ஒரு டூ ஐடியாஸ் அங்க வருகிறது. அதனால என்னது மனுஷன் வந்து தன்னுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. பைபிள்ல எவ்வளவு பரிசுத்தவான்களை நாம காணும் பொழுது அங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைப்படி செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கிறது. அதுக்கு வந்து முரணாக செய்யும் பொழுது அங்கே தோல்வி கிடைக்கிறதை நாம காண்கிறோம். அதனால என்ன அப்பொழுதுமே என்னது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு அங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆபேல் வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தான். விசுவாசத்தினாலே ஆபேல் என்று நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் வந்து மேலான பலியை செலுத்தினான். அந்த ஃபெய்த் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த ஃபெய்த் நமக்கு என்ன பண்ணுது? விக்டரியை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஒரு உமன் வந்து அங்க ஏவால் வந்து அங்க வஞ்சிக்கப்பட்டு போனால் அதனால என்னது இப்பொழுது என்ன சொல்லப்படுது? பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால் எந்த உமனும் வந்து பிரீச் பண்ணக்கூடாது. நெவர் பெர்மிட்ஸ் உமன் டு பி மினிஸ்டர்ஸ். அவர்களால் என்னது அங்க பிரீச் பண்ணதுக்கு வந்து அங்க அலவுடு கிடையாது. ஈவில் அங்க வந்து வஞ்சிக்கப்பட்டு போனார். முதலாவது பெண்ணானது அவள் தான் வஞ்சிக்கப்பட்டு போனால் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் தான் அங்கு வஞ்சிக்கப்பட்டு போனால். இப்பொழுது சோதரம் பிரான்ஹாமுடைய மகள் சாரா என்ன கேட்கிறார்கள் என்றால் இங்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து உமன்ஸா என்று கேட்கிறார். பெண்களா ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்களே, தேவதூதர்கள்லாம் வந்து பெண்களா என்று கேட்கும் பொழுது பிரணம் என்ன சொல்கிறார், தேர் இஸ் நோ சச் திங், அப்படியாப்பட்ட அப்படிலாம் கிடையாது என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பெண் என்ன கேட்கிறான், தே காட் அ ஸ்கர்ட்ஸ் அப்படின்னு அவங்க ஸ்கர்ட்ஸ் ஆனால் அவங்க ஸ்கர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களே. அவள் எதை பார்த்து சொல்லுகிறார் என்றால், ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு சம் சைக்காலஜிஸ்ட் ட்ரா தட் பிக்சர், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு படத்தை வரைஞ்சிருக்கிறார்கள். அவங்க ஏஞ்சல் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு பெண்ணாக நினைத்து ஒரு பெண் போல அவங்களை வரைகிறதை வரைந்து அந்த படத்தை பார்த்து அந்த பெண் அப்படி கேட்கும் பொழுது சோரம் பிரான்ஹாம் என்ன சொல்கிறார், தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் அன் ஏஞ்சல் பீயிங் ஏ உமன், ஏஞ்சல் வந்து ஒரு உமனாக இருப்பதற்கு அங்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் எ மெசஞ்சர் உமன், எந்த ஒரு மெசஞ்சரும் வந்து அங்கே உமனாக இல்லை, தேவன் எப்பொழுதுமே ஒரு உமன் மூலமாக மெசஞ்சரை அங்கே கொண்டு வரவில்லை என்று சொல்கிறார். உதாரணமாக 1 தீமோத்தேயு 2:11-14 வாசிப்போம்.
ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலா இருக்க வேண்டும். எண்ணத்தினால் நிலையில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால் அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோ.
இப்ப ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் சொல்லும் பொழுது அங்க ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு அங்க மீறுதலுக்கு உட்பட்டதுனால அது வந்து எப்பொழுதுமே தேவன் வந்து ஒரு ஃபீமேல் ப்ரீச்சர்ஸ் அங்க கொண்டு வருவதில்லை, அதனால பெண்கள் வந்து பிரசங்கம் செய்யக்கூடாது என்று சொல்ல. ஏன்னா ஏவாள் இங்க என்ன செய்கிறாள் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய தனிச்சையாக அவள் செயல்படுகிறாள், தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படாதபடிக்கு, அவளுடைய அந்த காடோட ஐடியாபடி செயல்படாதபடிக்கு, தேவனுடைய சித்தத்தை அறியாதபடிக்கு அவளுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியத்தை அங்க செய்கிறாள் என்று பார்க்கிறோம். அவளுக்குள்ள அப்படியாப்பட்ட ஒரு ஸ்பிரிட்டானது வந்து இருக்கிறது. அங்க வந்து என்னது, வார்த்தை தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கும் பொழுது அந்த உண்மையை வந்து பற்றுக்கொள்ளாதபடிக்கு அவள் இங்க வஞ்சிக்கப்பட்டு போனால், சாத்தானுடைய பொய்யை அவள் வந்து விசுவாசித்து அங்க வஞ்சிக்கப்பட்டு போனால் அதனாலே அவள் வந்து அங்க மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால பெண்கள் வந்து அங்க உபதேசம் பண்ணவோ புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவோ ஸ்திரீகளுக்கு வந்து அங்க நான் உத்தரவு கொடுக்கறதில்லை என்று இந்த வேதவசனம் சொல்லுதை காணுகிறேன். ஆனால் இன்னைக்கு என்னது, உமன் பிரீச்சர்ஸ் அதிகமாக காணப்படுகிறார்கள், இந்த வார்த்தைக்கு புறம்பாக அவர்கள் செயல்படுவதை நம்ம வந்து காண்கிறோம். இங்கே உமன் பிரீச்சர்ஸ் வந்து பண்ணக்கூடாது என்பதை வந்து சோரம் பிரான்ஹாம் இங்கே தெளிவாக இங்கே வந்து மெசேஜில் சொல்லுகிறதை நம்ம காண்கிறோம். இங்கே ஏவாள் வந்து வஞ்சிக்கப்பட்டு போனால் அதே போல இன்னைக்கு வந்து அவளுடைய தனிச்சையாக செயல்பட்டால் அதே போல இன்னைக்கு அநேக எல்லா நேஷன்ஸும் எப்படியாக இருக்கிறது என்றால், நேஷன் வாண்ட்ஸ் டு சீ தேர் ஓன் வே, அவங்க இருந்தது தன்னுடைய சொந்த வழியின்படி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இப்பொழுது உலகமானது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக அவள் செயல்படுகிறார்கள். எல்லா நேஷன்ஸும் இன்னைக்கு எப்படியாக இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை அவள் புறக்கணித்து விட்டு தங்களுடைய சுய வழியின்படி அவர்கள் செல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஜெர்மனியை பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கிறது, ஒரு மிலிட்டரி ஸ்பிரிட் இருக்கிறது. பிரான்ஸுக்கு வந்து ஒரு இம்மாரல் ஸ்பிரிட் இருக்கிறது, பின்லாண்டுக்கு வந்து லாயல் ஸ்பிரிட் இருக்கிறது, அமெரிக்காவுக்கு வந்து டர்ட்டி ஜோக்ஸ் சொல்ற ஸ்பிரிட் இருக்கிறது என்று சொல்கிறார். இப்படியாப்பட்ட ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணுகிறது என்றால், தோ ஸ்பிரிட்ஸ் கெட் ஜெலஸ் ஆஃப் அனதர் ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் என்னது, இன்னொரு ஸ்பிரிட்டை பார்த்து அது பொறாமைப்படும்படியாக செய்கிறது. என்னது, அன்னைக்கு காயினுடைய ஆவியை வந்து இன்னைக்கு எல்லா ஜனத்தின் மேலும் எல்லா நேஷன்ஸ் மேலையும் இந்த காயினுடைய ஆவி தான் இருக்கிறது தவிர ஆபேலோட ஸ்பிரிட் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும் என்ற அந்த ஸ்பிரிட் இராதபடிக்கு இன்னைக்கு வந்து சாட்டன் வந்து உலகம் முழுவதையும் அவன் வஞ்சித்து வைத்திருக்கிறான். எவ்ரி நேஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை சாட்டன் என்று பார்க்கிறோம். அவனுடைய எல்லாம் இந்த உலகம் முழுவதும் சாத்தானுடைய ஆளுகையின் கீழே அங்கே காணப்படுகிறது. அதனால்தான் அவன் என்ன பண்ணுகிறான், இயேசுவின் இடத்திலே வந்து நீர் என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்ல மத்தேயு 4:8-10 வாசிப்போம்.
மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாக கர்த்தரை பணிந்து கொண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
இங்க என்ன சொல்லுகிறான் சாத்தான், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்ல. எதனால அவன் சொல்லுகிறான், இப்பொழுது உலகம் முழுவதும் அவனுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறது. இப்பொழுது சாட்டானிக் ஸ்பிரிட் வந்து அந்த மோசமான ஸ்பிரிட் வந்து டிஃபரண்ட் ஸ்பிரிட் வந்து உலகம் முழுவதும் அது பரவி இருக்கிறது. உலகம் முழுவதும் சாட்டானிக் ஸ்பிரிட் மூலமாக அங்கு ஆளுகை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனாலும் வந்து தேவன் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நீ அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லும் பொழுது அவர் வந்து எதனால அவர் வந்து அதை புறக்கணித்தார் என்று பார்க்கும் பொழுது மில்லினியம் வரும் பொழுது இந்த உலகம் வந்து அவருடைய ஆளுகைக்குள்ளாக வருகிறது. ஹல்லேலூயா. அதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் என்ன சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லியிருக்கிறார். அதே போல நம்ம தேவனோட கூட அவருக்காக நம்ம ஆராதனை செய்யும் பொழுது அந்த மில்லினியத்திலே நம்ம வருகிறோம். மில்லினியம் வரும் பொழுது இந்த உலகமானது ரெஸ்டோர் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. அது சாத்தானுடைய கையிலிருந்து அது பறிக்கப்பட்டு அது தேவனுடைய ஆளுகைக்கு வருகிறது. அந்த விக்டரி டேக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் இறங்கி வரும் பொழுது அவருடைய ராஜ்யம் இங்கே வரும் பொழுது இந்த எல்லா ஸ்பிரிட்ஸும் வந்து அங்க வந்து டிசால்வ் ஆகி போகிறது. எல்லாமே அங்க இல்லாமல் போகிறது. இந்த டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட், இந்த ஜெலசி ஸ்பிரிட், இன்னும் வந்து அந்த டர்ட்டி ஜோக்ஸ் சொல்ற ஸ்பிரிட், இன்னும் மிலிட்டரி ஸ்பிரிட், எல்லா ஸ்பிரிட்டும் வந்து அங்க டெமாலிஷ் பண்ணப்படுகிறது. தேர் வில் பி ஒன் ஸ்பிரிட், த ஸ்பிரிட் ஆஃப் காட் லிவிங் இன் எவ்ரி ஹார்ட். ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ளும் வந்து தேவனுடைய அவரோட ஸ்பிரிட் மாத்திரம் தான் இங்க இருக்கிறது. அவர் வந்து டிவைன் நேச்சரை உடையவராக இருக்கிறார். அந்த டிவைன் நேச்சரை, அந்த டிவைன் லவ்வை உடையவர்களாக இருப்போம். நமக்குள்ள என்னது, இந்த பொறாமை அந்த புத்தியானது அப்பொழுது வரப்போவதில்லை. எல்லாவற்றுமே வந்து அந்த மில்லினியத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணுகிறார். அவருடைய ஆவியானது நமக்குள்ளே வருகிறது. அந்த ஸ்பிரிட்டை நம்ம உடையவர்களாக வந்து காணப்படும். இன்னைக்கு ஜனங்கள் எப்படி இருக்காங்க, மனுஷனுக்குள்ள இன்னைக்கு அந்த பொறாமையின் ஆவி வந்து அது அதிகமாக இருக்கிறது. அந்த சாட்டனுடைய ஸ்பிரிட்டாக இருக்கிறது. அநேகர் என்னது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வந்தோம், எப்பவும் உங்களுக்குள்ள பொறாமையின் புத்தி இருக்கிறது என்றால் அதை என்னது, ஒவ்வொரு மனுஷனும் வந்து அதை நிதானித்து அறிய வேண்டும். நமக்குள்ளே வந்து காயினோட ஸ்பிரிட் இருக்கிறதா, ஏபிளோட ஸ்பிரிட் இருக்கிறதா என்பதை நாம் வந்து அங்க நிதானித்து அறிய வேண்டும். காயினுக்கு என்னது, அந்த ஜெலசி ஸ்பிரிட் இருந்தது. அந்த ஜெலசி ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நாம் வந்து உண்மையிலே வந்து கல்வாரியை நோக்கி பார்ப்பதில்லை. அதை நாம் வந்து விசுவாசிக்கவில்லை. நாம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை அவிசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு வந்து அந்த டிவைன் லவ் நமக்குள்ளே இல்லை, தெய்வீக சுவாபங்கள் வந்து நமக்குள்ளே இல்லை என்பதை அது காண்பிக்கிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்ம கர்த்தருடைய ஆளுகையின் கீழே இருக்க வேண்டும். அந்த ரத்தத்தின் கீழே வரும் பொழுது அவருடைய ஆளுகையின் கீழே வருகிறோம். அந்த சாத்தானுடைய அவனுடைய ஸ்பிரிட்டுக்கு உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க சபைக்கு வந்தாலுமே வந்து சாத்தானுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறீர்கள். உலகம் முழுவதும் அவனுடைய ஆளுகையின் கீழே இருக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்பிரிட் வந்து எங்க மேட்ச் ஆகுது, சாத்தான் கிட்ட மேட்ச் ஆகுதா இல்ல கிறிஸ்ட் கிட்ட மேட்ச் ஆகுறதா என்று பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது வந்து சாத்தானுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறது. As long as the Satan controls it, there is going to be wars and troubles. And சாத்தானுடைய ஆளுகையின் கீழே இருக்கும் பொழுது இங்க வந்து முழுவதும் வார்ஸும் ப்ராப்ளம்ஸ் ட்ரபிள்ஸ் வந்து கொண்டேதான் இருக்கும் என்று பார்க்கிறோம். மத்த 24:7 வாசிப்போம்.
ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும்.
6 வசனத்தை வாசிப்போம்.
யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது.
யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இன்னைக்கு நம்ம அதை தான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கோம். இன்னைக்கு இந்தியாவில் பார்க்கும் பொழுது ஒரு பக்கத்துல சைனா வந்து அட்டாக் பண்ணி கொண்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து அவன் ப்ராப்ளம்ஸ் கொண்டு வருகிறான். எதனால இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது எல்லாமே சாத்தானுடைய ஆளுகையின் கீழே இருக்கும் பொழுது இங்க யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்ற வசனம் வந்து இன்னைக்கு நம்ம கண்கள் காண காதுகள் கேட்காது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லி அவனால என்ன பண்ண முடியாது, முற்றிலுமாக அழிக்க முடியாது. அது வந்து கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அந்த நேஷனல் ஸ்பிரிட் வந்து பார்க்கும் பொழுது அது ஃபுல்லா டெவில் ஸ்பிரிட்டாக இருக்கிறது. அது வந்து எந்த தேசத்தை அழிக்கலாம், மனுஷனுடைய ரத்தத்தை சிந்த வேண்டும் என்றுதான் அவன் வந்து நோக்கமாக இருக்கிறான் என்று பார்க்க. இன்னைக்கு கூட 20 வீரர்களை வந்து அங்கு போர்ல மடிந்திருக்கிறதை நாம செய்தியிலே நம்ம காண்கிறோம். இன்னைக்கு என்னது, அந்த ட்ரபிள்ஸ் ஆனது வந்திருக்கிறது, அந்த வார் வந்திருக்கிறது. உலகம் எங்கிலும் இந்த வார்ஸ் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நம்ம கேள்விப்படுகிறோம். இன்னும் ட்ரபிள்ஸ் வந்து பார்க்கும்பொழுது இப்பொழுது அந்த COVID-19 அந்த கொரோனா வைரஸ் ஆனது உலகம் முழுவதும் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரபிளை அது கொண்டிருக்கிறது. நாம சபை கூட ஆராதிக்கும்படியான ஒரு மிகப்பெரிய ட்ரபிள்ஸ் அது கொண்டு வந்திருக்கிறது. இது எல்லாமே வந்து என்னது, சாட்டானிக்காக இருக்கிறது. இருக்கிறது. அவனுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறனால அவன் எவ்வளவு நாள் ஆளுகையில இருக்கிறானோ அவ்வளவு நாளைக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் வந்து முடிவு வராது. எல்லாமே அந்த முடிவு வந்து யார் கையில இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் கையில இருக்கிற கரங்களில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவனால என்ன பண்ண முடியாது? மனுஷனே வந்து ஏதோ ஒரு காரியம் செய்ய முடியுமே தவிர முற்றிலுமாக இந்த உலகத்தை நான் அழிச்சிருவேன், எல்லாத்தையும் நான் கைப்பற்றி விடுவேன் என்று சொல்லும் பொழுது அது அவனால முடியாது. தேவன் அனுமதிக்காமல் எந்த மனுஷனும் எதையுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அது தேவனுடைய கரத்திலே இருக்கிறது என்று பார்க்கிறோம். மனுஷன் இந்த கர்த்தர் வந்து ஒரு மனுஷனை உருவாக்கும் பொழுது அவர் வந்து மனுஷனை அவர் உருவாக்கினார். ஆனா மனுஷன் என்ன பண்ணுகிறான்? அவனுக்கு வந்து அடிமைகளை ஒன் உருவாக்குகிறான். God made man and man made slaves. அவன் வந்து என்னது, தனக்கு அடிமைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறான். God didn't make man to rule over one another. என்னது, மனுஷனை வந்து மனுஷன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் ஒரு மனுஷனை உருவாக்கவில்லை. அவர் வந்து என்னது, தேவன் வந்து ஆளுகை செய்ய வேண்டும், அவருடைய ஆளுகையின் கீழே இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கும் பொழுது மனுஷன் இப்பொழுது தாறுமாறாக அவன் சென்று கொண்டிருக்கிறான். தன்னுடைய சுயமான சிந்தையின்படி அவன் நான் இதை சாதித்து விடுவேன், அதை சாதித்து விடுவேன் என்று கர்த்தர் வார்த்தைக்கு அவன் புறம்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். எல்லாருமே இப்பொழுது சாட்டானுடைய கண்ட்ரோல்ல அங்க காணப்படுகிறார்கள். அவன் சாட்டானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் இந்த ஃபைட் ஆனது அது நடந்து கொண்டே இருக்கும் என்று பார்க்கிறோம். முதலாவது வேர்ல்டு வார் வந்து 1914 வருஷமானது. அந்த வேர்ல்டு வார் வந்தது, அந்த ஜெர்மன் ஜப்பான் மற்றும் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்த அந்த வாரை உருவாக்கினாங்க. எதனால அந்த வார் வந்தது? It's greed and jealousy. பேராசையும் பொறாமையும் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறது என்று சகோதரர் பிரணம் இங்கே சொல்லுகிறார். எதனால என்றால், ஒரு நாடு வந்து இன்னொரு நாடை வந்து தனக்கு அடிமையாக்கி கொள்ள வேண்டும், அது அதனுடைய நம்மளுடைய ஆளுகையானது உலகம் எங்கிலும் காணப்பட வேண்டும் என்று அப்படியாக அவர்கள் நினைந்து அந்த ஜெர்மன் ஆனது ஒரு வாரை ஆரம்பித்தது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்தது, அதே போல செகண்ட் வேர்ல்டு வார் வரும் பொழுதும் இந்த அடால்ஃப் ஹிட்லரை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளும் அந்த பேராசையும் அந்த பொறாமையும் இருந்தனால அந்த வேர்ல்டு வார் டூக்கு வந்து அவன் ஒரு காரணமாக இருந்தான். வேர்ல்டு வார் டூலையும் பார்க்கும் பொழுது அவங்க வந்து அதிகமான வெப்பன்ஸ் மூலமாக அங்கே போரிடும் பொழுது ரெண்டு வேர்ல்டு வார்லையும் அங்கே ஜெர்மனும் அதை கூட சேர்ந்த நாடுகளும் அங்கே தோல்வி அடைந்தது என்று பார்க்குறோம். அந்த தோல்வி அடையும் பொழுது அங்கே ஜெயிச்ச அந்த நாடு என்ன செய்கிறது? ஜெயம் பெற்றவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? அது அவர்களுடைய விக்டரி டேவாக இருக்கிறது. அந்த வெற்றியின் நாளை அவர்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள்? சாங் சாங்ஸ் என்ன சொல்ற பாடல்களை பாடுகிறார்கள், ஸ்கிரீம் பண்ணுகிறார்கள், கத்து கூச்சலிட்டு அவருடைய சந்தோஷத்தை தெரிவிக்கிறார்கள். அவருடைய தலையில இருந்த அந்த கேப்பை வந்து வானத்தில் வீசுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி எடுத்து வானத்தை நோக்கி ஷூட் பண்ணுகிறார்கள். சந்தோஷத்திலே அழுகிறார்கள் ஒரு சிலர். இன்னும் வந்து விசில் அடிக்கிறார்கள், ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க, மியூசிக் பிளே பண்றாங்க. அவங்க வந்து ஒருத்தரை ஒருத்தர் வந்து ஷோல்டர்ல அவங்க முதுகில வந்து தட்டி கொடுத்து அவர்கள் சந்தோஷத்தை அங்க பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் என்னது, இட்ஸ் எ விக்டரி டே. அந்த விக்டரி டேவை வந்து அவ்வளவு சந்தோஷமாக அவர்கள் வந்து கொண்டாடுகிறார்கள். அவர் கொடியை ஏற்றி அங்க ட்ரம்பட்டை ஊதி அவர்கள் அப்படியாக வந்து சந்தோஷிக்கிறார்கள். அதே போல நமக்கும் வந்து ஒரு விக்டரி டே உண்டு. ஹல்லேலூயா. நாம ஒவ்வொரு நாளும் வந்து அநேகர் வந்து பார்க்கும் பொழுது அநேக விக்டரி டேஸ் நமக்கு இருந்தது. இந்த உலகத்தில் நம்ம அநேக காரியங்களை வந்து கர்த்தருடைய வார்த்தையினால நம்ம ஜெயித்து இருக்கிறோம். எவ்ரி கிறிஸ்டியன் பார்க்கும் பொழுது ஃபைட்ஸ் எ பேட்டில் எவ்ரி டே. எல்லா கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அங்கே வந்து போரிடு கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து ஒரு வார்ஃபேர் இருக்கிறது. ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனும் இன்னைக்கு ஒரு போர்க்களத்திலே இருக்கிறான். என்ன போர் என்று பார்க்கும்பொழுது பிட்வீன் ரைட் அண்ட் ராங் என்று பார்க்குறோம். உண்மைக்கும் போலிக்கும் பொய்க்கும் நடுவில் வந்து இப்பொழுது ஒரு மிகப்பெரிய போரே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மெசேஜ் த ஹவர் நமக்கு வந்திருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே வார்த்தையானது முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லா வார்த்தையும் வந்து பிரன்ஹாம் மூலமாக ஏழாம் சபை தூதன் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது இன்னைக்கு அந்த வெளிப்பாட்டை பெறாத அநேகர் என்ன செய்கிறாங்க? அவங்க ஃபால்ஸாக இருக்கிறாங்க. இந்த ட்ரூக்கு விரோதமாக அவர் வரும் பொழுது இப்போ ஒரு பெரிய பேட்டிலே நடக்கிறது. அவங்க விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்க மத்தியிலும் ஒரு பேட்டில் இருக்கிறது. கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து இப்பொழுது எப்பொழுதுமே ஒரு பேட்டில் இருக்கிறது. இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்கள் ஜனங்கள்? என்ன சொல்லுகிறாங்க? த டேஸ் ஆஃப் மிராக்கிள் இஸ் பாஸ்ட் சொல்லுறது. அற்புதங்களின் காலம் காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறாங்க. தேர் இஸ் நோ சச் திங் அஸ் டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகம் அளிப்பதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. தெர் இஸ் நோ பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், பரிசுத்தாவி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னும் என்ன சொல்லிடுறாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமம் வந்து நாமத்தினால ஞானஸ்தானம் வந்து அவருடைய சீஷர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு மத்தியில் என்னது, நமக்கு வந்து ஒரு பெரிய பேட்டில் நடக்கிறது. வி ஆர் இன் ஏ வார்ஃபேர், ஆனால் ஜீசஸ் தான் நமக்கு ஒன்லி ஹோப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேர்ல்டில் நம்ம ஜீவிக்கும் பொழுது தேவன் ஒருத்தர் மாத்திரமே நம்மளுடைய அவர் ஹோப்பாக இருக்கிறார். அவர் கத்ரா இயேசு கிறிஸ்து, அவர் தான் நம்மளுடைய விக்டரியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜெயம் வந்து அந்த வெற்றி வந்து அவரிடத்தில் நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் வந்து அவருடைய வார்த்தையினாலே அந்த ஸ்பிரிச்சுவல் வார், அந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டிலை வந்து நாம் இன்னைக்கு எதிர்கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த எல்லா வாரும் வந்து ஒரு நாளிலே அது முடிவடைகிறதா இருக்கிறது. அது என்னவென்று பார்க்கும் பொழுது and it will finally wind up in the great battle of Armageddon. Armageddon யுத்தம் வரும் பொழுது இந்த எல்லா யுத்தமும் ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில் மற்ற எல்லா பேட்டிலுமே வந்து அந்த Armageddon யுத்தம் வரும் பொழுது அங்கே முடிவுக்கு வருகிறது. That will be the last of it. எல்லாவற்றுக்கும் வந்து கடைசியான பேட்டில் வந்து அந்த அர்மகதோன் யுத்தமாய் இருக்கிறது. அந்த அர்மகதோன் யுத்தம் வந்து எதற்கு, just before the great millennium, அந்த millennium வருவதற்கு முன்னதாக அந்த அர்மகதோன் யுத்தமானது வருகிறது. அர்மகதோன் is to clean off the earth. Hallelujah. இந்த உலகத்தை அது சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அது வந்து renew, அது இந்த உலகத்தை வந்து அது renew பண்ணுகிறதா இருக்கிறது. The earth renews and cleans the earth for the great millennium. Hallelujah. And the millenniumத்துக்காக இந்த உலகத்தை அது சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. மில்லினியம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்னது, எந்த பேட்டிலுமே கிடையாது. அது நமக்கு ஒரு விக்டரி டேவா இருக்கிறது. Hallelujah. அந்த நாளைக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஆவிக்குரிய போராட்டங்களை நாம போராடி கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவன் என்னது, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு உண்மையான இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில நம்ம காணப்படும் பொழுது ஒரு நாள் நாம பின்வாங்க போவதில் வெற்றி வந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த கல்வாரியிலே தேவன் நமக்கு வந்து சம்பாதித்த அந்த வெற்றி வந்து நமக்கு வந்து நிச்சயமாக ஒரு நாள் அது நம்ம வந்து பெற்றுக்கொள்வோம். இந்த டெம்பரரி பேட்டில்ஸ் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்து வரும் பொழுது நமக்கு வந்து ஒரு கிரேட் விக்டரி டேவாக அது அமைகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது சில வாரியர்ஸை குறித்து நம்ம பார்ப்போம். முதலாவதாக வந்து மோசஸ். மோசே ஒரு வாரியராக இருக்கிறான். மோசஸ் வந்து பார்க்கும் பொழுது அவன் ஒரு கிரேட் வார்ஃபேர்ல அவன் இருக்கிறான். அவன் வந்து கிரேட் வார்ஃபேர்ல எதனால என்ற, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கர்த்தரை மறந்து விட்டு இப்பொழுது அவங்க வந்து அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். அதே போல இன்னைக்கு உலகமானது எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை மறந்து விட்டாங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்று மாறாத தேவன் என்பதை இன்னைக்கு உலகமானது மறந்து இருக்கிறது. அதே போல வந்து காட் வந்து ஹீலர் என்பதை மறந்திருக்கிறார்கள். அவர் சுகம் அளிக்கிறார், சுகம் அளிக்கிறவர் என்பதை உலகமானது மறந்து விட்டது. பரிசுத்த ஆவியை இன்னைக்கு உலகமானது மறந்து விட்டது. இன்னைக்கு வந்து எல்லாவற்றும் பரிசுத்த ஆவி வந்து அது சீஷர்களுக்கு மாற்றமல்ல அந்த பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வருகிறது என்பதை இன்னைக்கு வந்து ஜனங்கள் மறந்து விட்டாங்க. அதனால என்னது, இன்னைக்கு வந்து மனங்கள் வந்து ஒரு ஸ்லேவரி கீழே வருகிறாங்க. எதனால, ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள வரும்பொழுது அவங்க ஒரு ஸ்லேவரி கீழே வருகிறாங்க. அவங்களுக்கு மேல அதிகாரம் செலுத்துகிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறது. அநேக ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி அதன் கீழே வந்து அவர்கள் வந்து அதற்கு வந்து ஏற்றாற் போல தங்களை வந்து பிளெக்சபிளாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னது, அவங்க எகிப்திலே வந்து அடிமையாக இருக்கும் பொழுது அவர்கள் வந்து கர்த்தரை மறந்து விட்டார்கள். அவங்க வந்து அங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க. அந்த ஸ்லேவரியிலேயே வந்து அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஆயிட்டாங்க, ஸ்லேவாக மாறி. இதுல இருந்து நம்ம வெளியே வரப்போதில்லை, நம்ம கிடைச்ச வரைக்கும் நம்ம இருந்துட்டு போவோம்ட்டு அவங்க என்ன, தேவனை மறந்து அவங்க அப்படியாக காணப்படும் பொழுது இங்க மோசேவே வந்து கர்த்தர் வந்து கொண்டு வந்தார். மோசே வந்து முதலாவது என்ன செய்கிறான், தன்னுடைய இன்டலெக்சுவல் நாலேஜ் மூலமாக தன் கற்ற அந்த கலைகள் மூலமாக அவங்களை விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது he failed to do it. அவன் அதில் என்னது, அதிலே வந்து தோல்வி அடைந்து விட்டான். தன்னோட சுய முயற்சியினாலே அவன் செய்யும் பொழுது அதிலே முதலாவது அவன் தோல்வியை சந்திக்கிறான். அதனால என்ன பண்ணுகிறான், இப்பொழுது அவன் வந்து ஓட வேண்டியதாகிவிட்டது. அவன் வந்து ஓடி இப்ப தலைமறைவாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இப்பொழுது அவன் போய் ஒரு மேரேஜ் பண்ணி கொண்டு அவன் வந்து குழந்தையை பெற்றுக் கொண்டாங்க, இப்பொழுது ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். காடோட பர்பஸ் வந்து அவன் வந்து மேரேஜ் பண்ணி அவன் லைஃப் செட்டில் பண்ணணுன்றது வந்து காடோட அவர் பர்பஸ் கிடையாது. பட் இஸ் மிஷன் வாஸ் டு டெலிவர் த சில்ட்ரன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு மிஷன் வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவனை ஒரு காரணத்துக்காக அவனை வந்து இந்த உலகத்திலே மோசையை கொண்டு வந்திருக்கும் பொழுது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் விடுவிக்க வேண்டும் என்றதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிஷனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. நாம எல்லாமே இங்க காரணம் இல்லாமல் நாம இந்த உலகத்திலே வரல. ஜனங்கள் இன்னைக்கு என்ன பண்ண, நாத்திகர்கள் இருக்கிறார்கள், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், என்ன காரணத்துக்காக இந்த உலகத்துக்கு நீ வந்த என்று கேட்டா அவங்களுக்கு பதில் தெரியாது. இன்னும் அவிசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்களை கேட்டாலும் பதில் தெரியாது. ஆனா கர்த்தர் நமக்கு அந்த பதிலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம வந்து அவருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக, அவருக்கென்று நம்ம பிரியமான ஒரு காரிய ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கும்படியாகவும், அவருடைய வார்த்தையின்படி நாம நடக்க வேண்டும் என்றும், நம்ம வாழ்க்கையில் அவருடைய பர்பஸ் ஆனது நிறைவேற வேண்டும் என்று நம்மளை கர்த்தர் இந்த உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேவை அப்படிதான் கொண்டு வந்தார். ஆனா மோசே என்ன பண்ணா, அந்த சித்தத்தை அறியாதபடிக்கு தன்னை வந்து தன் சுயமாக செய்யும் பொழுது அதிலே தோல்வி அடைகிறான். ஆனாலும் வந்து தேவன் அதோடு அவனை விடல. அவன் மேல் உள்ள சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதிலே அவர் வந்து அந்த நேரத்தை காலத்தையும் அவர் உணர்ந்து அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் அவனை கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். அதே போல இங்க ஒரு நடுல ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த டிவைட் மூடியை பத்தி இங்க சொல்லுகிறார். டிவைட் மூடி வந்து அவன் வந்து ஒரு சிறு பையனாக காணப்படுகிறார். அந்த நேரத்தில் வந்து ஒரு ஓல்டு வாஷ் உமன், துணி துவைக்கிற ஒரு பெண் என்ன செய்கிறாள், ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுக்கிறா. கூட்டம் எங்க நடக்குதுன்னா ஒரு குதிரை லாயத்தில் நடக்கிறது. அந்த குதிரை லாயத்துக்காக ஒரு பாஸ்டர் அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் அந்த ட்ராக்ஸ் கொடுக்கும் பொழுது, இது கொடுக்கும் இன்விடேஷன் கொடுக்கும் பொழுது யாருமே வரல, ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும்தான் வந்திருக்கிறான். அது டிவைட் மூடியாக இருக்கிறது. அந்த டிவைட் மூடி என்ன செய்தார், அங்க வந்து அந்த நாள் வந்து அவர் ரட்சிக்கப்பட்டார். அங்க ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு புவர் பாயாக அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக அந்த பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தையினால அந்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு 500,000 மேற்பட்டோரை கிறிஸ்துவின் இடத்திலே அவர் வழி நடத்தினார் என்று பிரசங்கம் சொல்லுகிறார். டிவைட் மூடி தட் சென்ட் ஹாஃப் எ மில்லியன் சோல்ஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை அங்க டிவைட் மூடி செய்தார். அங்க வந்தது இந்த ஓல்டு வாஷ் உமன் வந்து அவளும் ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவள் ஒரு பர்பஸ்க்காக தான் அங்க வந்து தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அதே போல டிவைட் மோடியையும் ஒரு பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பெண் மூலமாக அந்த அவனுக்கு வந்து சுவிசேஷமானது அறிவிக்கப்படணும். அந்த சுவிசேஷமானது அநேகருக்கு போகுது. ஹாஃப் மில்லியன் பீப்புள் வந்து அங்க ரட்சிக்கப்படும்படியாக அந்த ஒரு சிறு காரியமானது அங்க செய்தது இவ்வளவு பெரிய ஒரு ரெவலூஷன், இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை அங்க வந்து செய்திருக்க, இவ்வளவு பெரிய ஒரு எழுப்புதலை அங்க ஏற்படுத்தினதை நாம காண்கிறோம். இதனால என்னது, எல்லாமே தேவன் வந்து ஒரு பர்பஸோடு தான் செய்கிறார். எவ்ரிதிங் இஸ் ஃபார் ஏ பர்பஸ். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வந்து அவர் தேவன் எதுவுமே செய்வதில்லை. மோசே வந்து ஒரு காரணத்தோடு அவர் கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது மோசே என்ன பண்ணுகிறான், இப்பொழுது தன் செய்த தவறை உணர்ந்து அவன் என்ன பண்ணான், இட் வாஸ் காட்ஸ் ப்ரோக்ராம். ஹல்லேலூயா. அது தேவனுடைய ப்ரோக்ராம் என்பதை அவன் உணர்கிறான். என்னுடைய ப்ரோக்ராம் நினைச்சு நான் வந்து என்னுடைய சுய முயற்சியின்படி நான் செய்யும் பொழுது அதிலே நான் தோல்வி அடைவேன். அது வந்து தேவனுடைய ப்ரோக்ராம் என்று நினைக்கும் பொழுது நான் வந்து தேவனுக்கு வந்து ஒப்பு கொடுக்குவேன் என்று போற. அதுதான் ஒவ்வொரு மனுஷன் வந்து தன்னுடைய சுயமாய் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய ப்ரோக்ராமை உணர்ந்து அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மோசே அப்படியாக செய்யும் பொழுது அவன் இப்ப என்னது, அங்க கிரேட் விக்டரி டே அவனுக்கு வந்து கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். மோசஸ் ஹேட் ஏ விக்டரி டே வென் ஹி ப்ரேட்
நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இவன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரிலே நடந்து போவார்கள்.
Just speak to them to go forward. நீ முறையிடுகிறது என்ன, நீ முன்னேறி செல்லுங்கள் என்று நீ சொல்ல என்று சொல்லும் பொழுது அங்கே வந்து இப்பொழுது கிராஸ் பண்ணுகிறார்கள். அந்த சீயை கிராஸ் பண்ணி போகும் பொழுது அங்க வந்து வெட்டாந்தரையில் அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அங்க காடு வந்து என்னது அவருடைய பிசினஸ் ஆகி இருக்கிறது. அதை வந்து அந்த ஓபன் பண்ண வேண்டியது என்னது, அந்த சீயை அவர் வந்து ஓட்டம் ஓபன் பண்ணி வெட்டாந்தரையாக உண்டாக்கு வந்து அது கர்த்தருடைய பிசினஸ் ஆக இருக்கிறது. நாம செய்ய வேண்டியது என்னது, ஸ்டே இன் லைன், ஸ்டே இன் த லைன் ஆஃப் டியூட்டி. ஹல்லேலூயா. நம்ம கொடுக்கப்பட்ட அந்த லைன்ல நாம செல்லும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நாம செய்யும் பொழுது அற்புதத்தை செய்யறது யாரு, அது கர்த்தர் செய்கிறார். வெற்றி யாரிடத்திலிருந்து வருகிறது, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவங்க என்ன பண்ணாங்க, கடைசியில வந்து பார்க்கும் பொழுது அவருடைய அந்த அடியாட்கள் அந்த அவர்களை துன்புத்தினவர்களுடைய சடலங்களை அவர்கள் வந்து பார்த்தார்கள். 14:30 வாசிப்போம்.
இவ்விதமாய் கர்த்தர் நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள்.
இப்பொழுது என்னது, ஒரு கிரேட்டஸ்ட் விக்டரி அவங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எவ்வளவு நாள் வந்து அவங்களுக்கு கீழே அடிமையாக இருந்தவர்கள் அவர்கள் பிணமாக அங்க கடல்ல மிதக்கிறதை அவர்கள் காண்கிறார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் அங்க எந்த விதமான போரும் அவர்கள் செய்யவில்லை, யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். அந்த வார்த்தையின்படி, சத்தர் சொன்ன வார்த்தையின்படி அந்த லைன் அப் பண்ணும்பொழுது, வார்த்தையோட லைன் அப் பண்ணும்பொழுது அங்கே கர்த்தர் விக்டரியை கொடுக்கிறார். இங்கே மிகப்பெரிய அந்த விக்டரி வரும்பொழுது இப்பொழுது மோசேயோட லைஃப்ல இது ஒரு விக்டரி டேவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்னது, அந்த 15:20-21 வாசிப்போம்.
ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசி ஆனவரும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மீரியாம் அவளுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையா வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார்.
இங்க என்னது, விக்டரி சாங் பாடுறாங்க, சாங் ஆஃப் விக்டரி இங்க பாடுகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வந்து என்னது, இவர்கள் வந்து விக்டரி வந்து யாருடைய வெற்றி, அது கர்த்தர் கொடுத்த வெற்றி. அதனால என்னது, சர்வ வல்லமிலே தேவனை வந்து அவர்கள் வந்து துதித்து அங்க பாடலை பாடுகிறதை காண்கிறோம். வெற்றியின் கீதங்களை வந்து அவர்கள் பாடினார்கள் என்று பாக்குறோம். அதுதான் என்னது, விக்டரி கிடைக்கும் பொழுது நாம என்ன செய்யணும், அது நம்முடைய பிரெயின் போகாதபடிக்கு அவன் என்ன சொல்ல, அவன் ஒரு கிரேட் வாரியராக இருக்கிறான். இப்பொழுது அவனுடைய லைஃப்ல வந்து ஒரு ஜனங்களை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது வொர்ஸ்ட் டைம் ஆக இருக்கிறது. இப்பொழுது அந்த ஜோர்டானை வந்து கிராஸ் பண்ண வேண்டும், அந்த இது வந்து இப்பொழுது கரை புரண்டு ஓடுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே அவன் என்ன செய்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை முன்னாக கொண்டு வந்து வைக்கிறான். ஹல்லேலூயா. த வேர்ட், அவன் என்ன பண்ணான், அந்த ஆர்க்கை முன்னாடி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறான். யோசுவா 3:6 வாசிப்போம்.
பின்பு யோசுவா ஆசாரியை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள்.
உடன்படிக்கை பெட்டியை முன்னாடி முதல்ல கொண்டு போகணும்னு சொல்லும்போது உடன்படிக்கை பெட்டி எது அடையாளமா இருக்கிறது, அது வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. He put the word first. Hallelujah. அவன் வார்த்தையை முதலாவது கொண்டு வந்து வைக்கிறான். அவன் வந்து அதை செய்யும் பொழுது அங்க முதலாவது காரியம் அதை செய்தான். அதனால என்னது, அங்க தொடர்ந்து அவர்கள் வந்து நடந்து செல்லும் பொழுது நீங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நீங்க காண்பீர்கள் என்று அவன் அங்கே சொல்லுகிறான். Joshua took the word first and put the word first. He crossed down. என்ன செய்யறான், அவன் அதை கடக்க முடியாது. இப்பொழுது யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற ஒரு நேரமா இருக்கிறது. இந்த நேரத்தில் எப்படி அதை கடக்க வேண்டும், அதுக்குதான் என்னது, முதலாவது வார்த்தையை அங்கு முன்னே கொண்டு வந்து வைக்கிறான். அவருக்கு வந்து வேர்டுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பட்டியை முன்னாடி கொண்டு வரும்பொழுது அங்க என்ன நடக்கிறது, யோசுவா 3:15-16 வாசிப்போம்.
யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போவோம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்து ஆதாம்பூர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள்.
அங்க எரிகோவுக்கு எதிரே அவங்க வந்து அங்க வெட்டாந்தரையிலே அவங்க வந்து கடந்து சென்றார்கள் என்று சொல்லி பாக்குறோம். அங்க வந்து என்னது, அங்க ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு விக்டரிய கிடைத்தது. எப்படி அங்க கடக்க போகிறோம், முதலாவது வார்த்தையை அங்க வந்து கொண்டு வந்தான். யோசுவா எப்பொழுதுமே வந்து எல்லாவற்றையும் ஜபம் செய்யாமல் ஆரம்பிக்க மாட்டான். எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவன் முதலாவது ஜபம் செய்துதான் ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது அவன் கொண்டு வருகிறான். அந்த வார்த்தை முதலாவது போகும் பொழுது இங்க ஜெயத்தை கொண்டு வருகிறது என்று பாக்குறோம். அடுத்ததாக வந்து இப்ப அடுத்த ஒரு வெற்றியை அவங்களை வந்து காண்கிறார்கள். அது என்னவென்றால், அந்த எரிகோவினுடைய மதில்கள் இடத்துல இப்ப வரும் பொழுது அங்க வந்து எரிகோவினுடைய மதில்கள் வந்து ரொம்ப அரணான ஒரு மதிலாக இருக்கிறது. அங்க வந்து இப்பொழுது அவன் சேனை அதிபதியினுடைய கர்த்தரை அவன் வந்து அங்கே காண்கிறான். ஹி மெட் த சீஃப் கேப்டன் ஒன் டே. அன்னைக்கு அவன் பார்க்கும் பொழுது சேனையின் அதிபதியாக அவர் வந்து அங்க உறவின பட்டயத்தோடு அவங்க வந்து நிற்கதை காண்கிறான். அவன் அங்கே வார்த்தைக்கு முதலாவதாக ஒப்பு கொடுக்கிறான். அவன் வந்து கருத அவன் ஃபெல்ட் அவன் ஒன்று பண்ணான் தரைமட்டவன் விழுந்து அவரை வணங்குகிறான். தேவ கர்த்தரை வந்து முன்னதாக கொண்டு வரும் பொழுது எரிகோவின் மதில்கள் வந்து மிகவும் ஒரு அரணான ஒரு அரணாக இருக்கிறது. அந்த அரண் என்ன செய்தது? இந்த வார்த்தைக்கு முன்பதாக கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படி அவன் அப்படியே செய்கிறான். டெய்லியும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க என்னென்ன எத்தனை முறை நீங்க சுத்தி வர வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல கடைசியாக நீங்கள் வந்து ஏழு முறை சுற்றி வரும் பொழுது அந்த பட்டணத்தின் வாசல் வந்து அது பட்டணத்தின் எல்லாமே வந்து அந்த சுவர்கள் வந்து விழுந்து போகும் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு மிராக்கிளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் ஒப்பு கொடுத்தான். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னதோ அதன்படி தான் அவன் செய்தானே தவிர சுய முயற்சியினால அந்த வாலை பிரேக் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிடலாம் அல்லது வாலை நம்ம வந்து ஜம்ப் பண்ணி உள்ள போயிடலாம் அந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்காதபடிக்கு தேவன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவன் வந்து அங்கு செய்தான். எப்பொழுது ஆர்ப்பரிக்க வேண்டும் எப்பொழுது அந்த எக்காலத்தை ஊதி நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவன் வந்து ப்ராப்பராக அவன் செய்து கொண்டு வரும் பொழுது அங்கு ஒரு கிரேட்டஸ்ட் விக்டரி கிடைத்தது. ஹல்லேலூயா. அந்த விக்டரி டே அது உனக்கு வந்து ஒரு மகத்தான ஒரு விக்டரி டேவாக இருந்தது. ஆமென். அங்க யுத்தம் யாருடையதா இருந்தது? அது கர்த்தருடையதா இருந்தது. ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை நாம வந்து முதல்ல வைக்கும் பொழுது விக்டரி வந்து அது தேவனுடையதா இருக்கு. தேவன் நமக்கு கொடுக்கிறார். யுத்தம் வந்து அது தேவனுடையதா இருக்கிறது. நாம பிசிக்கல் வார் நம்ம பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. கர்த்தர் வந்து நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அன்னைக்கு அந்த யோசுவாக்காக யுத்தம் பண்ண தேவன் இன்னைக்கு நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. இப்பொழுது என்னது யுத்தங்களின் செய்திகளை நாம கேள்விப்படுகிறோம். அதை பார்த்து நம்ம என்னது அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம். யுத்தம் வந்து கர்த்தருடையதா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது அந்த பட்டணத்தை கர்த்தர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போகும் பொழுது ஒரு நீதிமான் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன் சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம அநேக நீதிமன்றங்களை கர்த்தர் இங்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம வந்து என்னது தேவனுடைய பார்வையிலே நீதிமானா இருக்கிறோம். அவர் நம்ம அவருடைய பார்வையில் நம்ம நீதிமானா இருக்கோம். நம்ம நிமித்தமாக இந்த மனவாட்டி நிமித்தமாக இந்த தேசத்தை அவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த தேசத்திலிருந்து இந்த கொரோனா வைரஸை அவர் வந்து நிர்மூலம் செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கான எல்லா ஃபேவரும் வந்து அது கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. வெற்றியை அவர் நமக்கு பெற்று தருகிறார். ஹல்லேலூயா. அந்த வெற்றியை நம்ம என்னது அதை நாம நிச்சயமாக ஒரு நாள் பெற்றுக்கொள்வோம். நாம இப்பொழுது என்னது போராடி கொண்டு என்னது சபையில் நம் கூடி வர முடியாதபடிக்கு போராடி கொண்டிருக்கோம். அதிலும் கர்த்தர் நமக்கு வெற்றி தருவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆபிரகாமுடைய வெற்றி டேவை பார்க்கிறோம். ஆபிரகாம் அவன் ஒரு விசுவாசிகள் தகப்பனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எவ்வளோ அவனுக்கும் வந்து நிறைய டெஸ்ட் வந்தது சோதனை வந்தது. அவன் வந்து அவனுடைய விக்டரி எங்கே கிடைத்தது என்று பார்க்கும் பொழுது த மெயின் விக்டரி டே வாஸ் ஆன் த மவுண்ட் ஜைரா. அந்த சியோன் மலையின் மேலே வந்து கர்த்தர் அவனுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் என்று பார்க்குறோம். என்ன சொல்லுகிறார்? காட் கிவ் ஹிம் த ஃபைனல் டெஸ்ட். கடைசி சோதனையை அங்க ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். என்ன செய்கிறார்? டிஸ்ட்ராய் எவ்ரிதிங், டிஸ்ட்ராய் த வெரி பர்பஸ் என்று சொல்லுவார். எல்லாவற்றையும் நீ வந்து டிஸ்ட்ராய் பண்ண வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்துக்கு நிறைவேறதுக்கான அந்த ஒரு எவிடென்ஸை நீ டிஸ்ட்ராய் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய கமாண்ட்மெண்ட்டை அவன் முதலாவது வைக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அது என்ன சொன்னாலும் எனக்கு வந்து அது எவ்வளோ வந்து ரொம்ப நம்ப முடியாத காரியங்களாக இருக்கிறது, எவ்வளோ ரொம்ப இதாக இருந்தாலும் அவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் என்ன கமாண்ட் பண்ணார், கர்த்தருடைய வார்த்தை என்ன அங்கே சொல்லியிருக்கிறதோ அதை அவன் வந்து முன்னாடி வைக்கும் பொழுது அவன் வந்து அங்கு என்ன செய்கிறான்? எபிரேயர் 11:17-19 வாசிப்போம்.
மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கு இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான்.
இங்க அவன் வந்து தேவன் வந்து அவனை வந்து பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அதை அவன் செய்வதற்கு வந்து எப்படி துணிந்தான், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், இதை எப்படி அவன் நிறைவேற்றுவாரோ, மரித்தோரிலிருந்தும் அவனை வந்து உயிரோடு கொண்டு வருவார் என்ற அந்த ஃபெய்த் அவனுக்குள்ள இருந்த முதலாவது வார்த்தையை தான் அவன் பார்த்தான். சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு, இந்தபடியாக நடந்து விடுமோ என்று பயப்படாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை தான் அவன் முதலாவதாக பார்த்தான். அதுக்கு வந்து அவன் வந்து கீழ்ப்படிஞ்சான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படுவது தான் வந்து அது முக்கியமாக இருக்கிறது. வந்து பலியை பார்க்கலாம் வந்து கீழ்ப்படுதலே உத்தமம் என்று நாம் வாசிக்கிறோம் வேதவசனத்தில். அதனால கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதுதான் வந்து அதுக்கு கீழ்ப்படுகிறது தான் முதலாவது காரியமாக இருக்கிறது. அது கீழ்ப்படிந்து தான் நம்ம வந்து மற்ற எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆபிரகாம் பார்க்கும் பொழுது 25 வருஷம் அவனுக்குள்ளே வந்து அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு அது நிறைவேறுவதற்கு 25 வருஷம் அவன் பொறுமையோடு காத்திருந்தான். இப்ப வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டிய இந்த சூழ்நிலையில இப்பொழுது ஃபைனல் டெஸ்ட் அவனுக்கு வந்திருக்கிறது. என்னது, நான் காண்பிக்கிற ஒரு மலையின் பேர் அவனை உன் மகனை வந்து நீ வந்து பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதையும் அவன் செய்வதற்கு தயாராக இருந்தான். ஹல்லேலூயா. காட் வந்து என்னது நமக்கு வந்து என்னது நம்ம வந்து மரித்து போக வேண்டும் என்று அவர் உருவாக்கவில்லை. God gave us eternal life to put us in a land where there is no death. Hallelujah. நமக்கு eternal life கொடுத்திருக்கிறார். அது என்னது, மரணக்கு மரணமே இல்லாத ஒரு தேசத்துல ஒரு இடத்துல நம்மை கொண்டு போய் அவர் வந்து வைப்பதற்கான ஒரு வைப்பேன் வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்துல தான் நம்ம வந்து பிலீஃப் ஆகி இருக்கிறோம். ஆமென். அந்த வார்த்தை தான் நமக்கு முன்னதாக இருக்கிறது. இந்த காரியத்தினால நம்ம வந்து இப்படி ஆயிடுமோ, நம்ம உடல்ல வந்து சுகர் வந்துருச்சு, அந்த நோய் வந்துருமோ, இந்த நோய் வந்துருமோ, எதை பத்தியும் நமக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. எட்டர்னல் லைஃப் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. அந்த எட்டர்னல் லைஃப் என்ன பண்ணுது, நம்மள நோ டெத் என்ற அந்த பிளேஸுக்கு நம்மளை கொண்டு செல்கிறது. அதன் பின்பு என்னது, நமக்கு டெத் கிடையாது. இந்த டெம்டேஷன் அந்த ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ் பார்த்து நாம பயப்பட வேண்டியதுல, இட்ஸ் நத்திங். ஹல்லேலூயா. அது ஒன்றுமே இல்ல. இந்த ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ் வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு டெஸ்டிங் டைம்ஸ் இருக்கு, டெஸ்டிங் பீரியடாக இருக்கிறது. அதெல்லாம் குறித்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இங்க ஆபிரகாமுக்கு வந்து இந்த ட்ரையல்ஸ் வரும் பொழுது, இந்த டெஸ்டிங் வரும் பொழுது அதை பார்த்து அவன் பயப்படவில்லை என்று பார்க்கிறோம். அதே போல வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், அவனுக்கு முதலாவது ஒருவனை வந்து சோதனை கொடுக்கும் பொழுது, ஒரு சோதனையை கொடுக்கிறதுக்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார், God has counted you worthy when you have a test. Hallelujah. நீங்கள் அதுக்கு தகுதியானவர்கள் என்பதை அவர் முதலாவது அறிந்திருக்கிறார். Hallelujah. இந்த சோதனையை வந்து இவன் எதிர்கொள்ள இவன் தகுதியானவன் என்பதை அவர் முதலாவதாக அவர் நினைக்கிறார். God believes that you will stand the test. Hallelujah. நீங்க அந்த சோதனையிலே நிற்பீர்கள், நிலைத்து நிற்பீர்கள், ஜெயம் பெறுவீர்கள் என்பதை அவர் வந்து அங்கே முதலாவதாக அவர் அவர் விசுவாசம் நம்புகிறார். அதே போலதான் யோபுனுடைய வாழ்க்கை என்னது, யோபுன் லைஃப்ல வந்து அந்த சோதனை வரும்பொழுது God had confidence in Job. Hallelujah. முதலாவது அந்த யோபுவின் மேலே வந்து அவர் வந்து நம்பிக்கை வைத்திருந்தார். இவன் வந்து எப்பொழுது என்ன என்ன செஞ்சாலும், இவன் உயிரே போனாலும் என்ன இவன் வந்து தன்னுடைய வாயினாலே இவன் மறுதளிக்க மாட்டான், தன் வாயினாலே தன்னுடைய உதட்டினாலே இவன் பாவம் செய்ய மாட்டான் என்று தேவன் அறிந்திருந்தார். Hallelujah. அதே ஃபெய்த் தான் இன்னைக்கு நம்ம மேல வைத்திருக்கிறார். ஆமென். அதே
உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியிருக்கிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள்.
எவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இங்க நம்மளுடைய சோதிக்கும்படி ஒரு சோதனை வரும் பொழுது அந்த சோதனையை குறித்து திகைத்து விடாதபடிக்கு நாம வந்து அவருடைய மகிமை வெளிப்பட போகிறது என்பதை குறித்து, அதிலே நாம பங்காளியாக இருக்கிறோம் என்பதை குறித்து சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லும் பொழுது இது எவ்வளவு உண்மையான ஒரு காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சோதனை வரும் பொழுது என்னது, அந்த சோதனைக்கு பின்னதாக ஒரு வெற்றியானது நமக்கு வருகிறது. ஆமென். கர்த்தர் நமக்கு அந்த வெற்றியை கொடுக்கும் பொழுது அது நமக்கு அதிக சந்தோஷத்தை தருகிறது. அந்த சோதனை நமக்கு கொண்டு கொண்டு வந்த பாடுகளை விட அந்த அந்த வெற்றியானது நமக்கு அதிக மகிழ்ச்சியை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதனால என்ன பண்ணக்கூடாது, திகைக்க கூடாது. யோபு அன்னைக்கு திகைக்கல, ஆபிரகாம் அன்னைக்கு திகைக்கல, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்க வந்து பெரிய அற்புதத்தை அவள் கண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல ஈசாக்கை பார்க்கும்போது என்ன பண்ணான், ஈசாக்கை அவன் ஒப்பு கொடுக்கிறான், அவன் எல்லாவற்றையும் விறக அடுக்கி வைத்துட்டு ஈசாக்கை வந்து அங்க கிடத்தி வைத்து விட்டு அது வரைக்கும் அவன் என்ன பண்ணல, எதுவுமே பேசல, எந்த விதமான மர்மரிங் ஸ்பிரிட் அவனுக்குள்ள இல்ல, எதுவுமே அவன் வந்து அவனுடைய அவனுடைய தகப்பனாருக்கு விரோதமாக எந்த வார்த்தையும் அவன் வந்து பேசவில்லை. அவன் என்னது, காட் லைக் நேச்சரை உடையவனாக இருக்கிறான். கிறிஸ்ட் இஸ் எ டைப் ஆஃப் கிறிஸ்ட். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தொங்க வைக்கும் பொழுது, அவர் அங்கே கிருசிஃபை பண்ணப்படும் பொழுது எதுவுமே அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை. எந்த எல்லா அடிகளையும் அவர் தாங்கினார். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் அங்கே அடிக்கப்படும் பொழுது எந்த ஒரு மர்மரிங்கும் அவர் செய்யவில்லை. அவர் தன்னை முழுமையாக அங்கே ஒப்பு கொடுத்தார். அதே போல ஈசாக்கு என்ன செய்கிறான், அவன் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறான். ஏனென்றால் என்னது, தன்னுடைய தகப்பன் வந்து அவன் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்பதை அவன் அறிந்திருந்தான். கர்த்தர் அவன் வந்து என்னது, கர்த்தர் சொல்லாம இவர் எதையுமே செய்ய மாட்டார், கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் செய்வார். அந்த கர்த்தருடைய அந்த ஃபெய்தை உடையவனாக இருந்தான். எல்லாமே அவனுடைய வாக்குத்தத்தம் வந்து நிறைவேறும். இதேவன் வந்து என்னை எதுக்காக கொண்டு வந்தார், இந்த உலகத்தில் என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தார் என்ற அந்த ஒரு ஃபெய்தை உடையவனாக இருந்தான். அதனால அவனுக்குள்ளே என்ன ஒரு ஃபெய்த் இருந்தது, நான் மரணமே அடைஞ்சாலும் கர்த்தரனை உயிரோடு எழுப்புவார். அந்த ஃபெய்தை உடையவனாக என்ன பண்ணல, எந்த விதமான மார்மரிங் பண்ணாதபடிக்கு அவன் முழுமையாக ஒப்பு கொடுத்தான். தட் வாஸ் ஆபிரகாம்ஸ் விக்டரி டே. ஹல்லேலூயா. அதுதான் ஆபிரகாமுடைய வெற்றியின் நாளாக இருந்தது. அன்னைக்கு அவன் கத்தியை ஓங்கும் பொழுது என்னது, அங்க வந்து கர்த்தருடைய தூதனானவர் வந்து அங்கு தடுத்து நிறுத்தினார். அவர் வந்து இந்த ஹோலி என்ன சொல்கிறார், முதலாவது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், ஜீசஸ் கிறிஸ்து ஐ வில் ப்ரூவ் தட் ஹி லவ்ஸ் மீ. அவன் வந்து என்னது, ஆபிரகாம் வந்து என்னை நேசிக்கிறான் என்பதை நான் ப்ரூவ் பண்ண முடியும். Take him up there. Top of the hill, destroy the very evidence. என்று சொல்லிறான், உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த எவிடன்ஸை நீ மலை மேலே கொண்டு போய் அதை நீ வந்து முழுமையாக டிஸ்ட்ராய் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது வந்து தேவன் வந்து தேவனை இவன் எவ்வளவு நேசிக்கிறான் என்பதை அவர் நிரூபிக்கும்படியாக அதை செய்கிறார். இங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறான், அதை நிரூபிக்கிறான். ஹல்லேலூயா. அவன் தேவனை எவ்வளவாக நேசிக்கிறான் என்பதை அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுவதன் மூலமாக அவன் அங்கே வெளிப்படுத்துகிறான். இப்பொழுது என்ன, இன்னைக்கு அதே போல ஒரு சோதனை வரும்பொழுது என்ன சொல்லுகிறார், நம்ம பேரை அந்த இடத்துல போட்டு பார்க்கணும். நம்ம பேரை போட்டு என்னது, நான் வந்து நீ வந்து என்னை நேசிக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லும் விதமாக நாம் அப்படியாக அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜீவியமானது அப்படி நாம இருக்க வேண்டும். நம்ம சோதனை காலத்தில் வரும்பொழுது தேவன் நம்மளை பார்த்து நம்ம பேரை சொல்லி நீ என்னை எவ்வளவு நேசிக்கிறாய் என்பதை தெரியும், போதும் நிறுத்து என்று சொல்லும் பொழுது அந்த விக்டரியானது நமக்கிறது. சோதனையிலிருந்து நமக்கு ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22:15-18 வரை வாசிப்போம்.
கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
இங்க வந்து அவனுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். அவன் அது காரியத்தை செய்யும் பொழுது அந்த விக்டரி டே வந்து அவனுக்கு வந்து பிளஸ்ஸிங்ஸை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ரியல் வேர்டு வரும் பொழுது எல்லா டவுட்ஸும் நம்ம விட்டு பறந்து போகிறது. ஆமீன். கர்த்தருடைய உண்மையான வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகம் எல்லாமே, அந்த டவுட்ஸ் எல்லாமே நம்மளை விட்டு அதை அப்புறப்படுத்தி செய்கிறது. கர்த்தரை கண்டு ஜீவிக்கும் பொழுது அந்த விக்டரி வரும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்ண, அதோடு கூட பிளஸ்ஸிங்ஸையும் தருகிறார். ஹல்லேலூயா. நாம எதிர்பார்க்காத நம்ம கேட்டதை காட்டிலும் அதிகமான blessings அவர் தருகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக யாக்கோபை பார்க்கும் பொழுது யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு விக்டரி டேவை அவன் எப்படி பார்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு வந்து அவன் ஒரு காரியத்தை அவன் வந்து சொல்லுகிறான். முதலாவது ஆதியாகமம் 28:20-22 வரை வாசிப்போம்.
அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான்.
இல்ல அது இல்ல அவன் என்ன சொல்லுகிறான்,
தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார், ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார்.
கர்த்தர் என்னோட கூட இருந்து தேவனாய் இருப்பார், நான் வந்து எனக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலையும் நான் வந்து ஒரு தசமபாகம் நான் கொடுப்பேன், தைத் நான் கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது ஜாக்கப் என்ன எப்படி இருக்கிறான், ஜாக்கப் வாஸ் எ கவர்ட், அவன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு பயந்தாங்கொழிய பயந்து போய் இருக்கிறான், அவன் ஒரு கோழையாக இருக்கிறான், அவன் வந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸை தேவனிடத்தில் பெற்றோம் அதை போய் அவன் செலுத்த முடியாதபடிக்கு அவன் வந்து தன்னுடைய மாமனாரிடத்திலே அவன் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறான். இப்போ இங்கேயும் அவனுக்கு பயம் இருக்கிறது, அங்கே போனால் சகோதரனை குறித்தும் அவனுக்கு ஒரு பயம் இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், 31:13 வாசிப்போம்.
நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே, இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தா இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான்.
இங்க கர்த்தர் வந்து அவனே சொல்லுகிறார், நீ தூணா நிறுத்தின தேவன் நான், நீ இப்ப திரும்ப என்ன பண்ணும், நீ அங்க கடந்து செல்ல வேண்டும், நீ இங்க இருக்க கூடாது என்று சொல்லும் பொழுது அவன் இப்பொழுது எழுந்து செல்லுகிறான். கர்த்தர் வந்து அவன் வந்து ஒரு அவனுக்கு வந்து ஜாக்கோபு வந்து ஒரு அவன் கோழையாக இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அவனுக்கு பர்த்ரைட் இருக்கிறது, அந்த பர்த்ரைட்டை உடையவனாக இருக்கிறான். இப்பொழுது என்ன பண்ணுகிறான், அங்க வந்து தேவனோடு அவன் வந்து போராடும்படியான ஒரு ஒரு சிச்சுவேஷன் அங்கே வருகிறது. அது 32:24-28 வரை வாசிக்கும் பொழுது அவன் தேவனோடு அங்கே போராடுகிறான், ரா முழுவதும் அவனை போராடுகிறான், எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு அந்த ரா முழுவதும் அவனை போராடும் பொழுது அங்கே வந்து அவனை ஜெயிக்க முடியவில்லை. அதனால அவன் தொடை சந்தை தொடும் பொழுது அங்கே வந்து அவனை வந்து இப்பொழுது நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்று சொல்லி நான் உன் பேர் என்ன என்று கேட்கும் பொழுது யாக்கோபு என்று சொல்லும் பொழுது இனிமே நீ இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். அவனுக்கு அங்கே பிளஸ்ஸிங்கை கொடுக்கிறாராம், ரா முழுவதும் இருந்து அங்க ஒரு பெரிய விக்டரி அவனுக்கு வந்தது. ஹல்லேலூயா! அது அவனுக்கு ஒரு விக்டரி டேவாக இருக்கிறது. அவனுக்கு வந்து அங்க ஒரு சின்ன ஒரு ஊனமானது கால்ல ஏற்பட்டது, அந்த தொடை சந்த சுலுக்கனால அவன் வந்து நொண்டி நொண்டி தான் நடந்தான் என்று பார்க்கிறோம். ஆனாலும் அது அவனுக்கு ஒரு விக்டரி டே. ஹல்லேலூயா! இந்த இப்பொழுது என்ன சபையானது என்ன செய்ய வேண்டும், what the church needs to do is to do like Jacob, pray till you get the victory day. Hallelujah. அந்த விக்டரி நாள் வருகிற வரைக்கும் ஜபத்திலே காத்திரு. Hallelujah. அதுதான் நமக்கு யாக்கோபு மூலமாக நம்ம சொல்லப்பட்ட காரியம் என்னது, அந்த விக்டரி வருகிற வரைக்கும் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் விடமாட்டேன் என்று அவன் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா நின்னா தன்னிடத்துல இருந்த எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திட்டு அந்த அந்த பிரேயர்ல அவன் நிற்கும் பொழுது அங்கே கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். Hallelujah. அவனுடைய வாழ்க்கையை வந்து அன்னைக்கு மாறி விட்டது, அவனுக்கு பிளஸ்ஸிங் கிடைத்தது என்று சொல்லி. அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதே போல வந்து யாக்கோபை போல நாம ஜெபம் செய்து அந்த வெற்றியை நாம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை நாம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். பிரதர் பிரன்ஹாம் என்ன சொல்கிறார், தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு வெற்றி, அவருடைய வாழ்க்கையில நடந்த அந்த விக்டரி டேவை அங்க சொல்கிறார். அந்த கிரீன்ஸ் மில்ல வந்து அவர் ஜபம் செய்ய போகிறார், அவருடைய வாழ்க்கையை வந்து அவர் வாழ்க்கை நோக்கத்தை அவர் அறியவில்லை, அவருக்கு ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்கிறது. அங்க என்ன சொல்லுகிறார், அங்கே ஒரு விஷன்ஸ் அடிக்கடி வந்து கொண்டு இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, என்ன இந்த விஷன்ஸ் வந்து அது எல்லாமே டெவில் பண்ணுகிற வேலை, அது ஒரு சாட்டனிக்காக இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது இவருக்கு வந்து அப்படி தெரியல, என்னோட வாழ்க்கை நோக்கம் என்ன என்பதை நான் அறிந்து கொண்டால் தான் நான் வருவேன் சொல்லி அவர் அங்கே என்ன பண்ணாரு, ஜபம் செய்கிற யாக்கோபை போல அவர் முழுவதும் அங்கே போராடும் பொழுது அவருக்கு அது வந்து விக்டரி டேவாக இருந்தது. ஹல்லேலூயா! அங்கே கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்தது, அவன் இந்த நாள் வந்து என்னது அவருடைய வாழ்க்கையை மாற்றி விட்டது. ஆமென். அது வரைக்கும் அவர் என்னது ஒரு குழப்பத்திலே காணப்பட்டார், இன்னைக்கு வந்து அவருடைய வார்த்தை வரும்போது அவருடைய டவுட்ஸ் எல்லாமே பறந்து போய்விட்டது. ஹல்லேலூயா! அதுதான் எப்பொழுதுமே ஒரு மனுஷன் இடத்துல தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது எல்லா டவுட்ஸும் வந்து அவன் இடத்துல பறந்து போயிடுது. ஒரு ஒரு வாட்டியும் சும்மா வந்து பாஸ்டர் ஒரு டவுட்னு வந்து அவன் நிக்க மாட்டான், அவன் என்ன பண்ண, வார்த்தையை கேட்கும் பொழுது எனக்கு எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறது, இந்த ரெவலேஷன் வந்து எனக்கு வந்து எல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்துகிறது, எல்லாம் என்னோட நோக்கம் என்னது, நான் வந்து என்ன பர்பஸுக்காக வந்திருக்கிறேன், நான் எங்க வந்து எங்கிருந்து வந்தேன், எங்க போக போறேன், எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா! அது கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக பெற்றிருக்கும் போது இந்த சில்லி டவுட்ஸ் எல்லாம் நமக்கு வரப்போறது கிடையாது, நம்மளோட லைஃபே அது சேஞ்ச் பண்ணுறதா இருக்கிறது. நம்மள என்னது விக்டரி டேக்கு அந்த அந்த கிரேட் விக்டரி டேக்கு வந்து அது நம்மளை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த விக்டரிஸ் எல்லாமே ஒரு டெம்பரவரியாக இருக்கிறது. ஆல் திஸ் கிரேட் விக்டரிஸ் வாஸ் டெம்பரல் விக்டரிஸ். இந்த உலகத்தில் நாம் எடுக்கிற ஜெயம் எல்லாமே வந்து ஒரு டெம்பரலாக இருக்கிறது. மேன் வாஸ் நாட் மேட் டு டை, மேன் வாஸ் மேட் டு லிவ். ஹல்லேலூயா. மனுஷன் வந்து மரித்து போக வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்படவில்லை, அவன் வந்து ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அவன் உருவாக்கப்பட்டிருக்கான். அந்த விக்டரி டேக்காக நம்ம காத்துக்கொண்டிருக்கோம். அந்த விக்டரி டே வரும் பொழுது எட்டர்னிட்டிக்குள்ள போகும் பொழுது நித்திய காலம் நம்ம வந்து ஜீவிக்க போகிறோம். அது வந்து என்னது, நமக்கு ஒரு விக்டரி டேவாக இருக்கும். அது வரைக்கும் நாம என்ன செய்ய வேண்டும், புட் காட்ஸ் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம முன்னழகாக வைக்க வேண்டும் என்று பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், உலகத்திலே வரும் பொழுது அவர் வந்து அந்த டெம்டேஷன்ஸை ஜெயித்தார். He won the victory over the temptation. Our temptations are jayichar. Satan enna pannuran, உயர்ந்த மலை மலை கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டி சாஸ்திராங்கமா என் காலில் விழுந்தா இதெல்லாம் வச்சு உங்களுக்கு தருவேன் என்று சொல்லும் பொழுது அது டெம்டேஷனாக இருக்கிறது. அதை அங்க ஜெயித்தார். அது மட்டும் இல்லாமல் சிக்னஸை ஜெயித்தார். பேதுருடைய மாமியை பார்க்கும் பொழுது அங்கே அங்க சிக்னஸ் ஆக இருக்கும் பொழுது அந்த சிக்னஸ் சிக்னஸ் குடின் ஸ்டாண்ட் இன் இஸ் பிரசன்ஸ். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்ஸ் அங்க வரும் பொழுது அந்த சிக்னஸால அங்க நிக்க முடியல, அந்த சுகம் கிடைத்தது பேதுருடைய மாமிக்கு. அதே போல லாசருவை பார்க்கும் பொழுது லாசரு அந்த மரணமாய் மரணித்து விட்டான். அவன் மரணப்படுக்கவையில் இருந்து அவன் வந்து மரித்து போய்விட்டான், அடக்கம் செய்ய விட்டான். இப்ப என்ன சொல்றார், லாசரஸ் கம் ஃபோர்த் என்று சொல்லும் பொழுது he won the victory. ஹல்லேலூயா. அங்க வந்து டெத் வந்து விக்டரி அடைஞ்சார். எல்லாவற்றையும் செய்து கடைசியில என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். He died, he went down into hell, he conquered death, he conquered hell. On Easter morning, he conquered the grave. Hallelujah. அவர் கல்லறை எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். அதுதான் a complete victory day. Hallelujah. The real victory day. Amen. அது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அதுதான் ஒரு கம்ப்ளீட் வந்து ஒரு ரியல் விக்டரி டே. Hallelujah. மரணத்தையும் பாதாளத்தையும் எல்லாவற்றையும் கல்லறை எல்லாவற்றையும் அவர் இன்னைக்கு ஜெயித்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். Hallelujah. அந்த கம்ப்ளீட் விக்டரி வந்து தேவன் வந்து அதை பெற்றார். He was the complete victory. Hallelujah. அவர்தான் வந்து அந்த complete victory ஆக இருக்கிறார். He brought out all the dead heroes. Amen. மரித்த பரிசுத்தவான்களை அவர் உயிரோடு அன்னைக்கு எழுப்பினார். அங்க வந்து ஒரு பெரிய ஒரு victory வந்தது. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணார், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் வந்து நமக்கு gifts கொடுத்தார். Hallelujah. நமக்கு வரங்களை அவர் அளித்தார். அது என்னது, what was it, swords. It was swords. Hallelujah. Put swords in their hand. He gave them swords. அதனது கர்த்தர் வந்து பட்டயத்தை கொடுத்தார். என்ன பட்டயம் அது, வார்த்தை என்னும் பட்டயம் இப்பொழுது நம்ம கரங்களே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு அந்த பட்டயமானது இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்னும் பட்டயத்தை நம்ம கரங்களே உடையவர்களாக நாம் எனக்கு ஜெயத்தை நோக்கி நம்ம நடந்து சென்று கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. அவர் கம்ப்ளீட் விக்டரி இஸ் பாசிட்டிவ். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை என்னும் பட்டயம் நம்ம கையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய கம்ப்ளீட் விக்டரி அது முற்றிலுமான ஜெயமானது இப்பொழுது நமக்கு பாசிபிளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது மற்ற மனுஷர்களுக்கு வந்து இம்பாசிபிளாக இருக்கிறது, நமக்கு அது பாசிபிளாக இருக்கிறது. A great victory is coming just soon. Hallelujah. இப்பொழுது நம்ம ஒரு great victory நோக்கி இருக்கிறோம். அது ரொம்ப நாள் இல்ல, அதி சீக்கிரத்தில் நமக்கு வரப்போகிறது. அதுதான் eternity. அவருடைய வருகை நாள். அந்த வருகை நாளிலே நாம் அவரை எடுத்து நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த eternityக்குள்ளாக நம்ம போகும் பொழுது அதுதான் நமக்கு ஒரு greatest victory ஆக இருக்கிறது. Hallelujah. இப்போ இங்க இருக்கிற victories எல்லாமே temporal. அது வந்து எட்டனலாக இருக்கிறது. நித்திய காலம் வந்து நம்ம தேவனோடு அங்க இருப்போம். அந்த விக்டரிக்காக தான் நாம ஒவ்வொரு ட்ரூ கிறிஸ்டியனோட லைஃப் வந்து அவன் ஜீவிக்கிறதே அதுக்காக தான். ஹல்லேலூயா. நம்மளுடைய கோல் என்னது, அவருடைய வருகை நாளிலே அந்த நாளில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவோட கோல் என்னது, கரைதிரை இல்லாத ஒரு சபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சபையில் நான் ஒரு அங்கத்தினராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட ஃபெய்த் அது இருக்கு, எத்தனை பேர் அதை நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆமென். அதுதான் நம்மளுடைய கோலாக இருக்கிறது. அந்த விக்டரி டே வரும் பொழுது இங்க உள்ள எல்லாமே நமக்கு இந்த மாயை, இந்த கண்கள் பார்க்கிறது எல்லாமே மாயை. இந்த மாயை எல்லாமே அழிஞ்சு போய் நாம நித்தியமா நித்தியத்துக்குள்ளாக நாம எடுத்து சொல்லும்படும் பொழுது அதுதான் நமக்கு வந்து கிரேட்டஸ்ட் விக்டரியாக இருக்கிறது. அதி சீக்கிரத்தில் அதை நாம வந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இங்க லாஸ்ட் கடைசியாக ஒரு ஸ்டோரி எங்க பிரணாம் சொல்லுகிறார். There was a boy that had done a crime. அவன் ஒரு கிரைம் செய்து விட்டான். ஒரு பையன் அவனுக்கு வந்து இப்பொழுது மரண தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கான். அவன் ஒரு பிரிசன்ல இருக்கிறான், ஜெயில போடப்பட்டிருக்கிறான். அவனுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது என்ன பண்ண, அந்த பையனுடைய அம்மா என்ன பண்ணுகிறார்கள், அந்த கவர்னர் வீட்டு வாசல்லையே அவன் வந்து காத்திருக்கிறாங்க. அங்க அழுது கொண்டு காத்து கொண்டு கவர்னரை மீட் பண்ண காத்து கொண்டு இருக்கும் பொழுது அங்க கவர்னர் என்ன சொல்லுகிறார், உள்ள வரங்க என்று சொல்லுகிறார். உள்ள வரும்பொழுது அந்த பெண் உள்ள போ என்ன சொல்லுறாங்க, நான் தான் வந்து அந்த வாலிபனோட தாய், நான் தான், அதனால வந்து அவன் வந்து என்னுடைய மகன் தான், அவன் என்னுடைய ஒரே மகன், அவனை வந்து தயவு செஞ்சு அவனை வந்து கொன்னுடாதீங்க, பிளீஸ் டோன்ட் கில் ஹிம், ஹீ இஸ் த ஒன்லி ஒன் ஐ காட், எனக்கு ஒரே ஒரு மகன் தான், அவன் வந்து அவன் தவறு செஞ்சுட்டான், அதனால அவனை வந்து மரண தீர்ப்பு அவனுக்கு கொடுக்காதீங்க, ஜஸ்ட் கிவ் ஹிம் லைஃப் இன் பிரிசன், அவனை வந்து என்னது அவன் வாழ்நாள் ஃபுல்லா நீங்க ஜெயில போட்டாலும் போடுங்க, ஆனா அவனை வந்து கொல்லாதீங்க, பட் டோன்ட் டேக் இஸ் லைஃப் கவர்னர் என்று அவங்க ரொம்ப கெஞ்சு அவங்க அழுத பார்க்கும்பொழுது இந்த கவர்னர் என்ன பண்ணுறார், ராத்திரி முழுவதும் அவர் யோசிக்கிறார். அங்க இப்ப என்ன செய்கிறார், சரி நம்ம அந்த பயனிடத்துல நம்ம போய் பேசுவோம் என்று போகும்பொழுது, யங் மேன் ஐ வாண்ட் டு ஸ்பீக் யூ, ஐ வாண்ட் யூ டு ஸ்பீக் டு மீ, ஐ வாண்ட் டு டாக் டு யூ, நீ யங் மேன், நான் நீ வந்து என்கிட்ட கொஞ்சம் பேசணும், நானும் உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வந்து காதை கொடுத்தே கேட்கல. அவர் சொல்லுகிறதை வந்து அவன் நிமிர்ந்து பார்க்காதபடிக்கு, காதே கொடுத்து கேட்காதபடிக்கு அவன் இருக்கிறான். திரும்ப அவர் சொல்லுகிறார், யங் மேன் ஐ கேன் ஹெல்ப் யூ இஃப் யூ லெட் மீ என்று சொல்ல, நீ அனுமதிச்சனா நான் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான், கெட் அவுட் ஆஃப் தி செல், நீ இந்த செல்லை விட்டு நீ வெளியே போங்க அப்படின்னு ரொம்ப அரகண்டாக அவன் பிஹேவ் பண்ணுகிறான். ரொம்ப எவ்வளோ அவர் வந்து கேட்டு பார்த்தாலும் அவர் முகத்தை ஏறெடுத்து பார்க்காதபடிக்கு ரொம்ப அரகண்டாக அவன் பிஹேவ் பண்ணி அவரை வந்து வெளியே அனுப்பிட்டான். இப்போ வந்து போலீஸ் உள்ளே வராங்க, அந்த வார்டு அங்கே போலீஸ் அங்கே இருக்கிறார். அவர் உள்ளே வந்து சொல்லுகிறாரு, நீ வந்து யூ ஆர் த மோஸ்ட் ஃபூலிஷ் பர்சன், நீ வந்து உன்ன மாரி முட்டாள் வந்து யாருமே இருக்க முடியாது, நீ தான் ஒரு பெரிய முட்டாள், நீ வந்தது யார் தெரியுமா, தட் வாஸ் த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், இந்த ஸ்டேட்டோட கவர்னரே உன்னை மீட் பண்ண வந்தாரு, நீ வந்து இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டேன்னு சொல்லும் பொழுது இப்போ இவன் கடந்து கதறான். என்ன சொல்லுறான், த ஒன்லி மேன் தட் கேன் பார்டன் மீ, அவர் தான் என்னை வந்து மன்னிக்க முடியும், அண்ட் ஐ ரன் அவுட் ஆஃப் மை செல், அவரை என்னோட செல்லை விட்டு நான் துரத்திட்டேனே என்று இப்போ அவன் வந்து ரொம்ப அழுறான். இப்போ என்ன சொல்லுவார் பிரன்ஹாம், ஹி மேட் ஹிஸ் சாய்ஸ், அவன் என்ன பண்ணான், தன்னுடைய சாய்ஸை வந்து அவனே வந்து எடுத்துக்கொண்டான், அதனால் இப்போ என்ன பண்ண முடியாது, இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் என்ன செய்ய வேண்டும், அவன் என்ன பண்ணியிருக்க வேண்டும் என்றால், த பாய் ஹேட் டு டாக் டு த கவர்னர், அவன் என்ன பண்ணிடும், அந்த கவர்னரோட அவன் பேசி இருக்க வேண்டும். அவன் செய்த தப்பு என்ன, அவர் யார் வந்து அவனுடைய அரகண்ட் ஸ்பிரிட், அவனுக்குள்ள இருந்த அந்த டெவில் ஸ்பிரிட் என்ன பண்ணுது, அந்த அவனை ஏறெடுத்தும்படியும் பார்க்காதபடிக்கு ரொம்ப அரகண்டாக செல்ல விட்டு வெளியே போ என்று அப்படியாக அவன் சொல்லும் பொழுது அவன் பெரிய தவறை செய்து விட்டான். போலீஸ் என்ன சொல்ற, மோஸ்ட் ஃபூலிஷ் மேன், நீ உன்னை போல முட்டாள் யாருமே கிடையாது, அவர் வந்தது கவர்னர், கவர்னர் நீ போய் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லும் பொழுது இப்ப அவன் எவ்வளவு அழுதாலும் எவ்வளவு போராடினாலும் கவர்னர் அவர் போயிட்டாரு, அவர் கார் ஏறி அவர் போயிட்டாரு, இனிமே வந்து அவர் அவனை மீட் பண்ண மாட்டாரு, அவன் புறக்கணிச்சு விட்டான், அவனுடைய முடிவை அவனே தெரிந்து கொண்டான். ஆனா அவன் என்ன பண்ணிருக்க வேண்டும், the boy had to talk to the governor, அதே போல என்னது, யூ ஹாவ் டு டாக் டு த கவர்னர், ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய கவர்னர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம பேச வேண்டும், ஹல்லேலூயா. அவர் நம்ம வாசப்படியிலிருந்து நாக் பண்ணும் பொழுது அவர் என்ன புறக்கணிக்காதபடிக்கு அவரோட கூட நாம வந்து அங்க வந்து ஒரு அங்க அவருடைய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அந்த ஜப வார்த்தையின் மூலமாக அவரோடு நம்ம சம்பாஷிக்கும் பொழுது நமக்கு என்னது, நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, நமக்கு வந்து எல்லா விக்டரியும் கிடைக்கிறது, எட்டர்னல் லைஃப் கிடைக்கிறது, எட்டர்னிட்டிக்குள்ளாக நம்ம போக போறோம், மில்லினியம் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை என்ன செய்ய வேண்டும், யூ ஹேவ் டு டாக் டு த கவர்னர், ஆமென். நம்மளுடைய கவர்னர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம பேசும் பொழுது அது நமக்கு வந்து நம்ம எல்லா ஆசீர்வாதத்தையும் அந்த விக்டரி டேக்குள்ளாக நம்மளை கொண்டு செல்லுது. இந்த பையன் என்ன பண்ணா, அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை அவன் தவற விட்டான். இன்னைக்கு அதே போலதான் என்னது, கர்த்தருடைய வார்த்தை என்னது வரும் பொழுது அநேகர் வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப அரகண்டாக பிஹேவ் பண்ணி அந்த ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றாங்க, புறக்கணித்து போட்டு அவங்க எதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க, அழிவுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அருமகதோன் யுத்தத்தில் எல்லாமே அழியும் பொழுது அவங்களும் அதோட சேர்ந்து அழிய போகிறார்கள். நியாய தீர்ப்பு நாளில் நிற்கணும், வெள்ளை சிங்காசனத்தை முன்னாத நிற்கணும். இப்படியாப்பட்ட காரியத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து நம்ம வரும்பொழுது வார்த்தையின் இடத்தில் வந்தது, அந்த வார்த்தையை நான் புறக்கணித்து விட்டேன்னு எவ்வளோ கதறினாலும் அவங்களுக்கு வந்து ரட்சிப்பு கிடையாது என்று பார்க்குறோம். அதனால என்னது, எப்பொழுதும் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முழுமையாக உண்மையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய என்னது, அவரோடு நம்ம சம்பாஷிக்கும் பொழுது, நம்மளுடைய கவர்னரோடு நம்ம பேசும் பொழுது நமக்கு வந்து என்னது ஆசீர்வாதம், பிளஸிங்ஸ் கிடைக்கிறது. எல்லாமே நமக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றுமே வந்து அவர் ஒருவர் மாத்திரம் தான் தர முடியும். ஆமென். அதுதான் நமக்கு முக்கியமா இருக்கிறது. நம்ம என்ன செய்யற வார்த்தை வரும் பொழுது இன்னைக்கு அநேகர் புறக்கணித்து விட்டார்கள். அதனால என்னது அவர்களுக்கு வந்து அழிவு ஆயத்தமாக இருக்கிறது, நமக்கு வந்து எட்டானிட்டி ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை அதற்கென்று ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, எப்பொழுதும் அன்றைய வார்த்தையை இம்மட்டுமா அன்றை நாங்கள் கேட்கும்படியாக தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் இந்த லான்லைன் மூலமாக, லைவ் மூலமாக நாங்கள் அன்றைய இணைந்திருந்து அன்றைய உடைய வார்த்தையை நாங்கள் தடையில்லாமல் நாங்கள் கேட்டோம். கர்த்தாவே, அந்த வார்த்தையானது அன்றைய எங்களை உங்களுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தட்டும். அந்த விக்டரி டேக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தாவே. அந்த விக்டரி டே, அந்த வெற்றி நாள் அன்றரே, அது அன்றரே அந்த நாளை நாங்கள் காண கிருபை செய்தல்லும் கர்த்தாவே. உலகமானது அதை அறிந்திருக்கவில்லை. தாங்கள் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம், என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனாலும் அன்றைய இந்த வார்த்தையானது எங்களுக்கு அந்த அன்றைய வெளிப்பாட்டை தந்திருக்கிறது கர்த்தாவே. நீர் அன்றைய உண்மை என்று உண்மை எங்களுக்காக எங்களை வந்து உமக்கென்று ஒரு கற்புள்ள சபையாக வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேர்டானது எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. இப்பொழுது வார்த்தையின் பட்டயமானது எங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெயித்தாண்டரே, அந்த எட்டானிட்டிக்கு உம்முடைய வருகை நாளிலே நாங்கள் உம்மோட கூட நாங்கள் பிரவேசிக்க முடியும். நாங்கள் வந்தே உம்மோடு கூட நாங்கள் 1000 வருஷம் அரசாட்சி செய்வோம் என்ற அந்த வாக்குத்தத்தமான ஒவ்வொருவரும் நிறைவேற்றும் கர்த்தாவே. அதற்கென்று ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே, ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பேட்டில் தாண்டரே எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்க கிருபை செய்தலும் கர்த்தாவே. இந்த வேளையிலே அன்றரே நாங்கள் மட்டுமே அதிகமாக போராடி கொண்டிருக்கிறோம். சபைக்கு வர முடியாதபடிக்கு சாத்தான் அதிகமான போராட்டத்தை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறான் கர்த்தாவே. அதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே, ஏனோ ஆண்டவரே, உம்முடைய மௌனம் ஆண்டவரே இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் முன்னதாக வைத்திருக்கிறோம். அந்த வார்த்தையானது நிச்சயமாக ஒரு டெலிவரன்ஸ் எங்களுக்கு கொண்டு வரும் என்ற ஃபெய்த்தை உடையவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக நாங்கள் சபை கூடி வந்து ஆராதிப்போம் என்ற அந்த விசுவாசத்தில் இருக்கிறோம். அதை நீ காட்சியிலே கொண்டு வர போறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த லாக்டவுன் பீரியட்ல உம்முடைய சாண்டரே பிரைட் ஒவ்வொரு ரிமாண்டரே, நீ ஒவ்வொரு மேலும் கண் நோக்கமாக இருமாண்டரே. உம்முடைய கண் ஆண்டரே ஒவ்வொரு மேல் நோக்கமாக இருக்கட்டும். நீ எல்லாரையும் ஆண்டர் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு ஆண்டர் விசேஷமாக ஆண்டர் நாங்கள் பாதுகாப்போடு காணப்பட கிருபை செய்தலும் கர்த்தாவே. மோர் ஃபெய்த்தை நாங்கள் ஆண்டரே பெற்றுக்கொள்ளும்படியாகவும், ஒவ்வொருவரும் வார்த்தையிலே ஆண்டர் இந்த லைன்ல நான் தரித்திருக்கும்படியாக கிருபை செய்தலும் ஆண்டரே. லைனை விட்டு யாரும் விலகி போகாதபடிக்கு விசுவாச எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் அன்று ஜெயமாக ஓட ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை செய்தல்லும் ஆண்டவரே. ஒவ்வொரு கற்புள்ள கண்ணிகளாக இருந்து ஆண்டவரே உம்முடைய வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தமாக கிருபை செய்தல்லும் கர்த்தாவே. இந்த வார்த்தையானது எங்களை ஆயத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் நீ தாமே ஆசீர்வாதத்தல்லும் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே ஒரு வெற்றியை தருவது மாற்றமல்ல, நாங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை விட அதிகமாக தருகிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அந்த அற்புதத்தை நீர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்து நீர் ஆண்டவரே ஜீவிக்கிற தேவன், எங்களோட நீர் வாசம் பண்ணுகிறீர் என்பதை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் ஆண்டவரே உறுதிப்படுத்தியல்லும் கர்த்தாவே. எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்தல்லும் ஆண்டவரே. தடைப்பட்டு போன காரியங்கள் எல்லாவற்றும் நடக்கும்படியாக நீ கிருபை செய்தல்லும் கர்த்தாவே. உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எந்த தடையும் இராதபடிக்கு எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தி போட்டல்லும் ஆண்டவரே. நாங்கள் அதுவரைக்கும் ஆண்டவரே பொறுமையோடு ஆண்டவரே விசுவாசத்திலே காத்திருக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கருபை செய்தல்லும் கர்த்தாவே. துதிக்கிற ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே இங்கு வந்து ஒவ்வொருவரும் நீ தமது லைவ்ல கேட்ட அனைவருக்கும் நீதாமே ஆண்டரே ஆண்டரே எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டலும் என்ற அடியேனை நீதாமே ஆண்டரே பலப்படுத்தும் கர்த்தாவே. இன்னும் ஆண்டரே அனைத்து பிரச்சராக மாற்றும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. கர்த்தர் மீட்பரும் அருமை இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன்.